ரெவலேஷன் 20வது அதிகாரம் வசனம் 11-12 நான் வாசிக்கிறேன். பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இப்போ அடிக்கிற கிளாக்கு ஒவ்வொரு செகண்டும் அடிச்சுக்கிட்டே எங்கே போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நாளை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த நாள் ஒரு பெரிய நாள்னு வேதம் சொல்லுகிறது. இறுதி நாள், எல்லா நாள்களும் அந்த நாளுக்காக தான் உருவாக்கப்பட்டது. சர்வ வல்லமை தேவன் மிகவும் கம்பீரமாக எல்லா மனித குலத்தையும் தேவ தூதர்களையும் தனக்கு முன்பதாக நிறுத்தி தான் பழி வாங்குகிற, நியாயம் தீர்க்கிற ஒரு நாள். இந்த நாளில் ஒவ்வொரு மனுஷனும் அவன் யாருன்னு அவனுடைய முகமுடைய கிழிச்சு, அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய செயல்கள்னால் அவனுடைய நித்திய எல்லையே தீர்மானிக்கிற ஒரு நாள். உலகத்தில் அது தெரியறதே இல்லை. பாருங்க, நம்ம எல்லாரும் பக்திமான்லாம் இன்றைக்கி உட்காந்துருக்குறோம். ஆனால் அந்த நாளில் எல்லாரும் நிர்வாணமாக தான் நிற்போம். நம்ம யாருன்னு நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நாள். அந்த நாள் ஆண்டவர் குறிச்சிருக்கிறாரு. அவர் படைத்தவராக, பராமரிக்கிறவராக, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவராக, நம்மளை நியாயம் தீர்ப்பதற்கு அவருக்கு உரிமை மாத்திரம் இல்லை, அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது. ஏன், அவர் சர்வ சகல இடங்கள்லையும் இருக்கிற தேவனாக இருப்பதுனால நம்ம செஞ்ச ஒவ்வொரு குற்றத்துக்கும் கண்ணால் கண்ட நேரடியான சாட்சி அவர் தான். அவர் சகலத்தையும் அறிந்ததுனால நம்ம மூளையில் நம்ம சிந்தனையில் எந்த சுயநலம், எந்த அக்கிரமமான நோக்கத்தோடு நம்ம வாழ்ந்தோம் செய்தோன்றத வெளிரங்கமாக அவருக்கு தெரியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருப்பதனால எந்த கொம்பனையும் அந்த நியாய தீர்ப்புக்கு இழுத்துட்டு வந்து நியாயம் தீர்க்க முடியும். யாருமே அவர்கிட்ட இருந்த அந்த நாளில் தப்ப முடியாது. அந்த நாள் தவிர்க்க முடியாத ஒரு நாள். எல்லாமே, அகிலமே அந்த நாளுக்காக கதறி கூப்பிடுது. தேவனுடைய குணாதிசயங்களான நீதி, பரிசுத்தம், ஹோலினஸ், அவருடைய நீதி எல்லாமே டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக கதறிக்கிட்டு இருக்கு. எப்போ எம்மட்டும் அந்த நாள் மனிதர்கள் அவருடைய குணாதிசயங்களுக்கு செய்த அவமதிப்பு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் கொடுக்காம அவருக்கு செஞ்ச எல்லா அநியாயங்களுக்கும் பழிவாங்கிற ஒரு நாள். கடவுளுடைய படைப்பு சரி, அவருடைய பராமரிப்பு சரி, எல்லாமே அந்த நாளுக்காகத்தான் காத்து ஏங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை பாருங்க, பராமரிப்பை பாருங்க, அது ஒரு ஒரு விடுகதை மாதிரி. விடுகதைன்னா நமக்கு புரியறதே இல்லை. என்ன நடக்குதுங்க வாழ்க்கையில், இந்த உலகத்தில் என்ன நடக்குது, வரலாற்றை பார்த்தோன்னா ரொம்ப குழப்பம்தான் ஏற்படுது. எல்லாமே சமமாக நடக்குதா, நியாயமாக நடக்குதா? அநியாயம் செய்கிறவங்க தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னவோ அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு சந்தோஷமாக இருக்கிற வெகுமதி கொடுத்த மாதிரி தான் தெரியுது. இந்த உலகத்தில் நல்லது செய்கிறவங்க, நீதிமான்கள் துன்பப்படுற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க நல்லதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்த தண்டனை மாதிரி தெரியுது. இது ஒரு விடுகதை மாதிரி பராமரிப்பு இருக்குது. அந்த விடுகதையை தீர்த்து வைக்கிற ஒரு நாள் தான் நியாய தீர்ப்பு நாள். அந்த நாளில் எல்லா அநியாயமும் சரி செய்யப்படும். எல்லா மனிதர்களுக்கும் நீதிமான்களுக்கும் ஏற்ற வெகுமதிகளும் பாவிகளுக்கு ஏற்ற தண்டனைகளும் கொடுக்கப்படுகிற அந்த நாள். அந்த நாள் பைபிளில் பழைய ஆளுங்கள்லேருந்து ஏனோக்கு, ஆதாமிலிருந்து மூன்றாவது சந்ததியில் வந்த ஏனோக்கே அதை தீர்க்க தரிசனமாக காட்சியாக பார்த்து சொல்லியிருக்கிறார். எல்லா நியாயப்பிரமாண புத்தகங்கள், சங்கீதங்கள், வரலாற்று புத்தகங்கள், தீர்க்க தரிசனங்கள், சுவிசேஷங்கள், நிருபங்கள் எல்லாம் முழு வேதமே அந்த நாளை பற்றி பேசுது. அது விசேஷ வெளிப்பாடு மாத்திரம் இல்லை, பைபிளில் சொல்கிறது மாத்திரம் இல்லை, பொதுவான வெளிப்பாடும் அந்த நாள் இருக்கும்னு சொல்லுதான். பாருங்க, பைபிள்லாம் தெரியாது, ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசாட்சியில் ரோமர் 2 என்ன சொல்லுது, அவர்கள் மனசாட்சியில் தெரியுமா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளில் அவனுக்கு தண்டனை தன் பாவத்துக்கெல்லாம் வரப்போகுது, அது வந்தே வரப்போகுது. ஏன் யோசிச்சு பாருங்க, நம்ம மனசாட்சி ஒரு சிசிடிவி ரெக்கார்ட் நம்ம வீட்டில் போட்டிருந்தோன்னா 3 மாதத்துக்கு ரெக்கார்ட் பண்ணுது நம்ம என்னென்ன செய்கிறோம். அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்து எப்போ பார் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியறதில்ல, நம்ம பார்த்தாதான் தெரியும். அதே மாதிரி சில நேரங்கள் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா, டக்குன்னு நம்ம எப்போவோ செஞ்ச தப்பு நமக்கு ஞாபகம் வருது, வருதா உங்களுக்கு? அது எல்லாருக்கும் வரும். அது ஒரு சிக்னல், ஒரு திடீர்னு ஒரு காட்சி. நீ வேந்தால் மறக்கலாம், உனக்கு வேந்தால் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், உனக்குள்ளே ஒரு இன்பில்ட் ரெக்கார்டு இருக்குது, அது நீ செஞ்சதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குது, ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அது படைப்பு, பொதுவான படைப்பே நமக்கு என்ன காட்டுது, ஒரு நாள் வரப்போகிறது. ஒவ்வொரு மனசாட்சி குற்றமோ பாரமோ அந்த டார்ச்சரும் அதை வரப்போகிற ஒரு நாளுக்கு ஒரு முன்ருசி, ஒரு ட்ரெய்லர் காத்து வரப்போகுது, வரப்போகுது, வரப்போகுதுன்னு அவனுக்கு சொல்லுகிற ஒரு நாள். பைபிள் மாத்திரம் இல்லை, பராமரிப்பு படைப்பே நமக்கு அதை காட்டுது. ரோமர் 17 பவுல் சொல்கிறாரு, அந்த நாளை தேவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார், ஒரு கேலண்டரில் குறித்து வச்சிருக்கார். ஒரு நிமிஷம் அப்படி, ஒரு நிமிஷம் எப்படி இல்லை, அந்த நாள் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த நாள் நிச்சயமாக ஒரு நாள் நடக்கப்போகுது, பயங்கரமான ஒரு நாள். அந்த நாளில் யோசிச்சு பாருங்க, எல்லா உலகத்தில் வர நியாய தீர்ப்புகளுடைய முழுமையான வெளிப்பாடு தான் இது வரைக்கும் நடந்த நியாய தீர்ப்பு. ஆதாம் ஏதன்லேருந்து விரட்டினது, நோவா காலத்தில் எல்லாரையும் அழித்தது, சோதோம் குமாராவை பஸ்மமாக்குனது, இஸ்ரவேல் ஜனங்களை நாடு கடத்தினது, எவ்வளோ கேப்டிவிட்டிக்கு அடிமைகளால் அனுப்புனது, எகிப்து வாதைகளால் அழித்தது, ரெவலேஷனில் வர 7 முத்திரைகள் உடைக்கப்படுறது, எக்காலங்கள் ஊதப்படுறது, கலசங்கள் கோபாக்கினின் கலசங்கள் ஊதப்படுறது, ஒவ்வொரு போரும் வாதையும் பூமி சுனாமி வரப்போகுதுன்னு நியூஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு ஒரு ட்ரெய்லர் தான், ஒரு சிக்னல் தான், வரப்போகுது வரப்போகுது வரப்போகுது. சில நேரத்தில் பூகம்பம்லாம் வந்துருச்சுன்னா அப்போ தான் மனுஷனுடைய மனசாட்சி பேசுது, ஓ கடவுள் தண்டிக்க போகிறாரு போல இருக்குது இல்லைங்களா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பூகம்பம் ஆகி ரொம்ப பயங்கரத்தெல்லாம் பார்த்தவங்ககிட்ட பேசி பாருங்க, அவன் மனசாட்சி சத்தமாக பேசும் நியாய தீர்ப்பை பற்றி, தண்டனை வரப்போகுது. அந்த நாள் எவ்வளோ கம்பீரமாக இருக்கோங்க. யோவான் பாருங்கள், அவர் சிம்பிளாக நமக்கு எப்படி சொல்கிறார் இந்த 20வது அதிகாரத்தில் என்ன பார்த்தாராம், என்னென்னவோ சொல்லி, நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். பெரிய வெள்ளை சிங்காசனம், உலகத்திலேயே வெள்ளை சிங்காசனம்ன்றதே கிடையாது, எல்லாம் இருக்கிறது தங்க சிங்காசனம். நேபுகாத்நேசர் சாலமன் வச்சதெல்லாம் என்ன, மைசூரில் ஒரு சிங்காசனம் இருக்குது, வெள்ளையாக வச்சுருக்காங்க தங்க சிங்காசனம். இந்த உலகத்தில் இருக்கிற சிங்காசனம் எல்லாம் அநீதினாலையும் ரத்தத்தினாலையும் கரப்பட்ட சிங்காசனம், ஆனால் இது ரேடியம் ஒயிட், பிரகாசிக்கிற ஒயிட், கண்ணே கூச வைக்கிற ஒயிட் சிங்காசனத்தை பார்த்தார். என்ன ஒரு சிங்காசனம், என்ன மாசற்ற கலகமற்ற தூய்மையை காட்டுது, இம்மாக்குலேட், ஒரு கலங்கமோ இல்லாத ஒரு சிங்காசனத்தை பார்த்தேன். அது ஒரு மாசற்றதாக தேவனுடைய பட்சிக்கிற சுத்தத்தையும் வளைக்க முடியாத நீதியும் காட்டுகிற, பட்சபாதமே இல்லாத தீர்க்கிற ஒரு சிங்காசனம் இது. யாருக்குமே பட்சபாதம் இல்லை. இந்த சிங்காசனத்தை கை நீட்டி ஒருத்தனும் இது அநியாயம் செஞ்சிருச்சு, எனக்கு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லவே முடியாத ஒரு சிங்காசனம், இதுக்கு திருப்பி பேசவே முடியாத சிங்காசனம், கலகம், கலகமற்ற தூய்மை, பட்சபாதமே இல்லை, அநீதியே இல்லை. அப்படி ஒரு வெள்ளை சிங்காசனம் மனிதனுடைய இருளை எல்லாம் வெளிரங்கமாக்கக்கூடிய சிங்காசனம். அது வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். பாருங்க அவர் சொல்றார், அது பெரிய சிங்காசனம், ரொம்ப பெருசு, இது முக்கியத்துவத்தில் பெருசு, இதனோட தீர்ப்புகளில் பெருசு, இது யாரை போய் நியாயம் தீர்க்க போகுதுன்றது பெருசு, இது பெரிய வெள்ளை சிங்காசனம், இது தனிமையா தடையற்ற இறையாண்மையோடு போடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சிங்காசனமும் இல்லை, இது ஒன்றே தான், இது கொடுக்குற தீர்ப்பு. மற்ற தீர்ப்பெல்லாம் நம்ம போய் இப்போது ஹைகோர்ட்டில் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இது கொடுக்குற தீர்ப்புக்கு மேலே ஒரு சுப்ரீம் இல்லை, இது ஒன்றே ஒன்று தான். இந்த தீர்ப்பு யார், இது மற்ற சிங்காசனங்கள்லாம் எங்கே போச்சு, எவ்வளோ சிங்காசனம் உலகத்தில் இருந்துச்சு, அதையெல்லாம் வீழ்த்தி இது மாத்திரம் ஒரு நாள் நிற்குது. எல்லா ராஜாக்கள் அதிபதிகள் பிரசிடென்ட்ஸு எல்லாம் இதுக்கு முன்னாடி தான் நிற்க போகிறாங்க. எப்படி ஒரு சிங்காசனம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த சிங்காசனம் நியாயம் தீர்க்கும். யோவான் என்ன சொல்றாரு, நான் மரித்தோர் பெரியோரையும் சிறியோரையும் நிற்க கண்டேன். இந்த சிங்காசனம் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும், பெரிய மனிதர்கள், பெரிய ஆண்டவர்கள், ராஜாக்கள், பிரபுக்கள், ஏகாதிபதிகள், அலெக்சாண்டர், பிளேட்டோ, முகமது, புத்தா, ஐன்ஸ்டீனு, மகாத்மா காந்தி, இப்போ இருக்கிறவங்க பேரை சொன்னால் நமக்கு யூடியூப்பில் நம்மளை ப்ரொமோட் பண்ண விட மாட்டாங்க, அதனால் யார் பேரையும் சொல்லுது. இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நிற்பாங்க, அங்கே எல்லாம் நிற்பாங்க. ஃபிலிம் ஸ்டார்ஸு, பணக்காரங்க, ஏழை, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸு எல்லாரும் நிற்பாங்க. அந்த ஆடியன்ஸு யோசிச்சு பாருங்கள், அப்பா எவ்வளோ இருக்கும். ஆதாமனுடைய சகல பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, தேவ தூதர்கள் நிற்பாங்களாங்க. அன்னைக்கு வந்து பரலோகமே காலியாயிருக்கும், வீழ்ச்சி அடைந்த, நியாயம் தீர்க்கப்படுறதுக்கு சங்கிலியில் போடப்பட்ட தேவ தூதர்கள், நரகம் காலியாக இருக்கும், அன்னைக்கு பரலோகம் காலியாக இருக்கும், எல்லா கல்லறை பிரேத குழிகள் காலியாக இருக்கும், எல்லாருமே முன்னாடி இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி தான் நிற்பான். என்ன ஒரு காட்சி, பிரம்மாண்டமான ஒரு ஆர்மி பார்த்துக்கிட்டே போகலாம், கூட்டம் 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 பில்லியன்ஸாக நிற்பாங்க. இந்த கிரேட் பெரிய சிங்காசனம் வந்து சின்ன சின்ன பெட்டி இஷ்யூஸ் இல்லை, இவன் என் சொத்தை எடுத்துக்கிட்டான், அவன் என் சொத்தை எடுத்துக்கிட்டான், அவன் கொலை செஞ்சிட்டான்னு கிரிமினல் கேஸஸும் லிட்டிகேஷன் கேஸஸும் தீர்க்கிற சிங்காசனம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுடைய நித்திய எல்லையை தீர்மானிக்கிற, ஒவ்வொரு மனுஷனுடைய இட்டர்னல் டெஸ்டினியை தீர்மானிக்கிற சிங்காசனம். பெருசு இல்லை, யோசிச்சு பாருங்களேன். இந்த மனுஷ கோர்ட்டு என்ன, 5 வருஷம் தண்டனை கொடுக்கலாம், 10 வருஷம் தண்டனை கொடுக்கலாம். இப்போ தான் ஒருத்தருக்கு லைஃப் சென்டென்ஸை கொடுத்து விட்டாங்க, ஆயுள் தண்டனை அப்படின்னு. அது இப்போ செத்துட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இந்த கோர்ட்டுங்களுக்கெல்லாம். ஆனால் இவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டு யோசிச்சு பாருங்கள், 100 வருஷமா 200 வருஷமா இவர் கொடுக்குற தீர்ப்பு சதா காலங்களும் முடிவில்லாத, எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் இவருடைய தீர்ப்பு. இங்கே கொடுக்குற தீர்ப்பு தான் இனமே நித்திய காலத்துக்கும் முடிவு இருக்கும். இது பெருசு இல்லை, கோர்ட்டு யோசிச்சு பாருங்களேன். சின்ன சின்ன கோர்ட்டுக்கெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுறோம். உங்களுக்கு எங்கன்னா கோர்ட்டுக்கு போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எங்கள் அப்பா ஒரு வாட்டி ஒரு லாரி வந்து இடித்து அவர் கால் இதாயிருச்சு. நான் ஒரு சாட்சியாக போய் சொல்லணும், எனக்கு கை கால்லாம் நடுங்குது சாட்சியாக போய் சொல்கிறதுக்கு. அங்கே வந்து ஜட்ஜு பந்துரு எல்லோரும் எதோ அப்படின்னு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே நிற்கிறார், 3 வாட்டி என்னை சம்மன் பண்ணுறாங்க, முரளி முரளி முரளின்னு பேரை கூப்பிட்டவுன்னே நான் போய் நடு நடுங்கிட்டு அந்த கூண்டில் போய் நிற்கிறேன், நமஸ்தே அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் சத்தியம் பண்ண சொல்லி கேட்குறாருப்பா, வேர்த்து கொட்டிருச்சேன், வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மனுஷ கோர்ட்டுக்கு முன்னாடியே இப்படி நடுங்குறமே, அந்த மாபெரும் ட்ரெட் சுப்ரீம் வந்து நிற்பார், அம்மாடி நம்முடைய நித்திய எல்லையை தீர்மானிக்கிற அவருக்காண்டி நீ நரகம் அப்படின்ட்டார்னா போச்சே என் கெதி. என்ன ஒரு கோர்ட்டுங்க, என்ன ஒரு சிங்காசனங்க அந்த சிங்காசனம். அம்மா பேரச்சம் பண்ணுவாங்க, இதுக்கு பயப்படுற மாதிரி வேறு எதுக்கும் பயப்படக்கூடாது. அந்த பேரச்சப்பட வேண்டிய சிங்காசனம் அது, என்னுடைய நித்திய எல்லையை தீர்மானிக்கிற சிங்காசனம், எல்லை சிங்காசனம். சில தாட்ஸ் எல்லாம் ஓவர்வெல்மிங் தாட், அதை நினச்சி நினச்சி பார்க்க தூக்கி வாரி போடுதுங்க. யோசிச்சு பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறார், யோவான் 16வது அதில் வந்து உட்கார்றவரை பற்றி சொல்கிறார் பாருங்களேன். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அதன்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய, அவர் எப்படிப்பட்டவரா, அவரை பற்றி ஒன்றும் விவரிக்கல. ஆனால் அவர் வந்தவுன்னே என்ன ஆச்சான், இந்த கோர்ட்டில் ஜட்ஜெல்லாம் வந்தவுன்னே எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. இந்த ஜட்ஜ் வந்தவுன்னே என்ன ஆச்சான், அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக வானமும் பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இது எப்படிங்க நான் பிரசங்கம் பண்ணுறது உங்களுக்கு? ஒருத்தர் வராருன்னா அப்படியே இப்போ படங்கள்லாம் காட்டுற மாதிரி அப்படியே டமால் டமால்னு சவுண்டு வர்றது இல்லை, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பாருங்கள். அவர் வராரு அண்டசரா, வானமும் பூமியினா அகிலமும் என்ன ஆச்சான், கேலக்சிஸ் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் அகிலமும் இந்த நியாய தீர்ப்பு அவதாரம் போட்டுக்கிட்டு, இந்த நியாய தீர்ப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருகிறவருக்கு முன்பதாக நிற்க முடியாமல் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சின்னு சொல்லலை. இது என்ன சொல்லுது, இல்லாமல் போயிருச்சு. அவளுக்கு இடம் காணப்படவில்லை. பூமி எங்கே போச்சு தெரில, வானம் எங்கே போச்சுன்னு தெரில, மார்ஸ் பிளானட்ஸில் எங்கே போச்சுன்னு தெரியல. அம்மாடி அதுக்கே அவ்வளோ பயம் இருந்து இல்லாமல் போயிருச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த அவதாரத்தை அதனால் பார்க்க முடியல. சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூரியனை காணுவாங்க, பார்க்க முடியல இதை. அப்பா மனுஷன் எப்படி நிற்பாங்க, நீங்களும் நானும், அதுங்க என்னங்க பாவம் பண்ணிச்சு, அதுங்க காணாமல் போயிருச்சு. பாவம் செஞ்சதெல்லாம் நம்ம தானே, நம்மள தானே நியாயம் தீர்க்க வராரு, என்ன சொல்கிறது, சில நேரங்களில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வேணும், இப்போல்லாம் டமால் டமால்னு சவுண்ட் வேணும் நம்மளுக்கு, மக்களுக்கு மியூசிக் ட்ரோராக வரணும், அப்படியே காட்சிகள்லாம் அப்படியே அப்படியே பயங்கர பயங்கரமாக இருக்கணும், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். அன்னைக்கு உங்களுடைய எல்லா சென்சஸும் ரொம்ப திருப்தியாக இருக்கும், கேட்கக்கூடாத சவுண்டு கேட்பீங்க, பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்ப்பீங்க, பயங்கரமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, அப்படியே பிளானட்ஸ் எல்லாம் காணாமல் போகுது, வானமும் பூமியும் அவருடைய பிரசன்னத்திலிருந்து அகன்று போயின, அவர்களுக்கு இடம் காணப்படவில்லை. இந்த வருகிறவருடைய மாட்சிமையும் மகத்துவமும் அவருடைய நியாய தீர்ப்பின் கோரமான அவதாரமும் தாங்க முடியாதுன்னு சொல்லுது, தாங்க முடியாது, அகிலமே அகண்டு போச்சான். என்ன செய்வது பாவி மனிதர்கள், அந்த நாளில் அவர் கூப்பிடுவார் ஒவ்வொரு பேரும், என் பேரை கூப்பிட்ட மாதிரி முரளி முரளின்னு அவர் சம்மன்ஸை இப்போல்லாம் கூப்பிடுறாங்க, நோட்டீஸ் அனுப்புகிறாங்க கோர்ட்டில், எனக்கு பிஸி நான் வர முடியல, உடம்பு சரியில்லை நான் வர முடியலன்னு தள்ளி தள்ளி போடுவாங்க, தெரியுங்களா, தள்ளி போட முடியுமா அவருடைய சம்மன்ஸை? சர்வ வல்லமை உள்ள வேட்டக்காரன் மாதிரி இனி எங்கே இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த அணுல நீ செத்து இருந்தாலும் சரி, உன்னுடைய அணுக்கள்லாம் ஒன்று சேர்த்து சரீரா சாவில்லாம சரீரத்தை கொண்டு வந்து உன்னை முன்னாடி நிற்க வைப்பேன், வேட்டையாடி ஒவ்வொருத்தனையும் நிற்க வைப்பாருங்க, ஆல்மைட்டி ஹண்டர்னுவாங்க இல்லைங்களா, எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், நீ எங்கே மாட்டியிருந்தாலும் நான் விட மாட்டேன். எலான் மஸ்க்கு ராக்கெட் எடுத்து மார்ஸுக்கு போயிடலாம், எங்கள் பூமி ஆச்சுன்னா மார்ஸ்லலாம் ஏதோ கட்டலான்னு பார்க்குறேன், ராக்கெட்லாம் கத்தி மார்ஸே இருக்காதே எங்கே போவார் அவர், யாரும் தப்ப முடியாது இந்த வேட்டைக்காரங்கிட்ட. அந்த பாருங்களேன் வந்து பாடி கூணி குறுகி மனித குலமே அவருக்கு முன்னாடி நிற்கும், இதை விட என்ன இருக்கும். சில நேரங்களில் அவர் முகத்தை பார்க்கறது எவ்வளோ கோரம், ஃபிலிக்ஸ்ன்ற ஒரு பெரிய ரோமன் கவர்னர் பவுல் வந்து நியாய தீர்ப்பை பற்றி பேசி பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சான் அவருக்கு, மனுஷன் நடுங்கி நடுங்கி போயிட்டார், பிரசங்கத்தை கேட்டே நடுங்கி, அப்பேற்பட்ட ஷா பயங்கர ஸ்ட்ராங் கவர்னர் அப்படி ஆயிட்டார்னா என்னங்க சொல்கிறது, நம்ம இதை பார்க்குறவங்க என்னங்க ஆவாங்க மனுஷருங்க, உங்களுக்கு புரியுதுங்களா, யாருங்க அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவர். மற்ற பகுதியில் பார்த்தோன்னா யோவான் 5:22 சொல்லுது, பிதா ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை, எல்லா நியாய தீர்ப்பும் குமாரனுக்கு தந்திருக்கிறார். யோ அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:42 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயம் தீர்ப்பதற்கு தேவன் அமைத்திருக்கிறார். இயேசு இயேசு தான், எந்த இயேசுவை நீங்கள் அசட்டையா என்றீங்களோ, எந்த இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு பெருசாக தோன்றது இல்லையோ, எந்த இயேசுவை சின்ன பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து அவர் காஸ்பிளை கேட்குறீங்க, வருஷ கணக்கில் அவருடைய சுவிசேஷத்தை கேட்குறீங்க, இன்னும் அவர் வார்த்தைக்கு மதிப்பில்லை, வாழ்க்கை இப்படித்தான் நான் வாழ்வேன்னு போயிட்டுருக்கீங்க, அவர் கர்த்தத்துக்கு மதிப்பில்லை, அந்த இயேசு தான் உட்காருவார் அந்த சீட்டில், அவர் தான் உங்களுடைய நித்திய எல்லையை தீர்மானிக்கிறவர், அவர் தான் நீ நரகமா சொர்க்கமானு தீர்மானிக்கிறவர், அவர் தான் எப்படி இருக்கும். என்ன சொல்லுவாங்க, என்னை ஆட்டுக்குட்டியாக தானே பார்த்துருக்குற, என்னை சிங்கமாக பார்த்தது இல்லையேன்னு உட்காருவாராங்க, பாடி எப்படி இருக்கும் அவர் அங்கே உட்காரும்போது, இது வரைக்கும் காணாத அவதாரம், ஏன் நீதிபதியான அவதாரம். யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு நான் தான் யோசேப்புன்னு ஒன்றா என்ன வசனம் சொல்லு தெரியுமா, அவர் பிரசன்னத்தில் நிற்க முடியாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி இயேசு வந்து அன்னைக்கு நான் தான் உன் நீதிபதி, எந்த இயேசுடைய வார்த்தையை அசட்டை பண்ணியோ, அவர் சபையை அசட்டை பண்ணியோ, அவர் சுவிசேஷத்தை அசட்டை பண்ணியோ, எந்த இயேசுடைய ரத்தத்தை அசட்டையாக நினச்சியோ, சாதாரணமாக நினச்சியோ, நான் தான் உன் நித்திய எல்லையை தீர்மானிக்க போகிறேன் அப்படின்னு அவர் நிற்கும்போது என்ன சொல்கிறது. இது ஒரு பெரிய நாளுங்க, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நாள் பெரிய நாள், மிகப்பெரிய கூட்டத்தை நியாயம் தீர்க்கிற நாள், ஆடியன்ஸ் மிகப்பெரிய தேவன் உட்கார்ற நாள், மிகப்பெரிய அதிர்ச்சிகள் ஏற்படுற நாள், அநேக பேர் ரட்சிக்கப்பட்டோம்னு நினைச்சா அன்னைக்கு என்ன சொல்லுவாரு, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு துரத்த போறாரு, என்ன ஷாக் இருக்கும் உங்களுக்கு, யோசிச்சு பாருங்க, தேவனுடைய கோபாக் தேவனுடைய பொறுமையினுடைய எல்லை முடிகிற நாள், அவர் கோபாக்கினை டேமாதி கட்டிக்கிட்டு இருக்கான், ஒரு நாள் அது வெடிஞ்சு ஊத்துற நாள், அது எம்மட்டும்னு கத்துறாங்க எல்லாம் பரிசுத்தவான்கள், பாவிகள் தொடர்ந்து மட்டும் இப்படி போக போகிறாங்க, எப்படி தொடர்ந்து இப்படி இருக்க போகிறாங்க அந்த நாள். பாடி சில டெஸ்பேர்னு வாங்க, நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, டெஸ்பேர்னா ஒரு விரக்தி, நான் எங்கள் இந்து ஃபேமிலிலாம் பார்த்துருங்க, திடீர்னு இறந்த பிறகு முடியெல்லாம் லேடிஸ் கழட்டி போட்டுக்கிட்டு மண்ணெல்லாம் தலையில் போட்டுக்கிட்டு பூமியில் பறந்துக்கிட்டு ஐயோ ஐயோன்னு கத்துவான். பார்த்துருக்குறீங்களா அந்த காட்சிகள்? சாவு வீட்டிலலாம் பார்ப்போம். இந்த இதில் என்ன டிஸ்பேர் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்படி இருக்குமா டிஸ்பேர்? மண்ணை தூக்கி தலைமையில் போட்டுக்கிறது இல்லை. பாறைகளை பெரிய பெரிய மலைகளை பார்த்து ஐயோ எங்கள் மேலே விழுவுங்க, ஏன்னா ஒரு செகண்ட் அவரை பார்க்க முடியலன்னு கதற ஒரு டிஸ்பேர் எப்படி இருக்குங்க? உன்னால கொஞ்ச நாள் சிந்திச்சு பாருங்க. இதுதான் ஸ்னீக் பீக் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரப்போ. இது வந்து என்ன நல்லா கதையா அவர் சொல்லிட்டே போறா, நல்லாகுது கேட்கறதுக்கு, பயம்படுத்த தான் சும்மா பார்க்கிறாருன்னு. மார்க் மை வேர்ட்ஸ்ன்னுவாங்க, என் வார்த்தைகளை நான் கவனமாக கேளுங்க. என்ன இன்னைக்கு பார்க்குற இது ரெண்டு கண்கள் ஒரு நாள் இந்த வெள்ளை சிங்காசனத்தை நிச்சயமா பார்க்கும். நான் சொன்னதை விட பல ஆயிரம் மடங்கு கோரத்தோடு பயங்கரத்தோடு அந்த சிங்காசனம் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் இதை தவறலைக்காத தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற வார்த்தைகள். அங்கிருந்தானே நான் படித்து உங்களுக்கு சொன்னேன், இந்த நாள் பயங்கரமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் என்னங்க எங்களை பயம் பிடித்த கம்யூனியன் தான் நாங்கள் வந்திருக்கிறோம், பயம் பிடித்த இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்களாண்ணா? இது ஒரு பக்கத்தில் கோரமான நாள் தான், ஆனால் அந்த நாள் தான், அந்த நாளுடைய பேக்ரவுண்டில் தான் உண்மையான விசுவாசிகளுக்கு மிக மிக ஆனந்த நிறைஞ்ச ஒரு நாள். என்னால் நம்ப முடியுமா? மிக மிக மகிமையான ஒரு நாள். நம்ம கண்ணை காண்டி பவுல் ஜபம் பண்ண மாதிரி, தேவனே இவர்களுக்கு ஞானத்தின் வெளிச்சத்தின் ஆவியை கொடு, வெளிப்பாடின் ஆவியை கொடுத்த ஆவியானவர் கண்ணை திறந்தார்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு இருக்கிற ஐஸ்வர்ய சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசுன்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போதாங்க நமக்கு தெரியும். ஆண்டவர் தான் நம்ம கண்ணை திறக்கட்டும். அந்த நாள் மிகவும் மிகவும் பாக்கியமான நாள் உண்மையான விசுவாசிகளுக்கு. இயேசுவை நோக்கி பார் என்ற பாடத்துல நம்ம போன வாட்டி அவருடைய வருகையை பத்தி படித்தோம். அவருடைய வருகையில எல்லா மனிதர்களையும் உயிரோடு எழுப்பின பிறகு அவர் அடுத்த செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வெள்ள சிங்காசத்தை போட்டு உக்காரதுதான். உட்காரும்போது விசுவாசிகளுக்கு அது இட்ஸ் அ குட் டே, நம்ப முடியாத குட் டே. இதெல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் உண்மையான நம்புறதுக்கு கூட கஷ்டப்பட்டு, இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, இதை நம்பவே முடியாது போல இருக்கேன்னு கூட பிரசங்கம் பண்ணுறது இல்லை. ஆனால் இது ரொம்ப ஆசீர்வாதமான நாள், அதை நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம யோசித்து இதை நம்ம புரியும் போது தான் பவுலுடைய ஜபத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் அந்த நாளில் எல்லா மனிதர்களோடு நிற்க போகிறது விசுவாசிகளும் அந்த நியாய தீர்ப்பில் நிற்க போகிறான். ரெவலேஷன் சொல்லுது இல்லைங்களா, சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஒருத்தரை விடாம. மத்தேயு 25, மனிதகுமாரன் சகல மகிமையோடு தேவதூதர்களோடு வரும்போது எல்லா தேசங்களும் அவருக்கு முன்பதாக கூட்டப்பட்டு வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் அவர் பிரிப்பார். வெள்ளாடுகள் தான் விசுவாசி, அவங்களும் இருப்பாங்க அந்த நியாய தீர்ப்பில். அதை தான் நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுது, நாம் எல்லோரும் கிறிஸ்துவுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்போம். ஆகவே விசுவாசிகளும் அதில் நிற்பாங்க. சில பேர் வந்து இது பொதுவான நியாய தீர்ப்புங்கள, இதுக்குன்னு ஒரு வேற வார்த்தை பீமான்னு ஒரு வார்த்தையை கொடுத்து பீமா ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் நம்ம நிற்போம், இதில் நம்ம நிற்க மாட்டோம். அதெல்லாம் வரும் இல்லை, நான்சென்ஸ் தான் அதெல்லாம். அதெல்லாம் ஒரு குழப்பம் இந்த டிஸ்பென்சேஷனல் பண்ணுறது. நான் பல புத்தகங்களை படிச்சிருக்கேன், வரலாற்றில் தேவனுடைய மக்கள்கள் என்ன நம்பியிருக்காங்கன்னு படிச்சிருக்கேன். ஆகவே நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ஏதோ ஒரு புதுமையான ஒரு காரியம் இல்லை, நான் கண்டுபிடித்த ஒரு காரியம் இல்லை. நான் சொல்லுகிற காரியங்கள் வரலாற்று பொறுப்பான சுவிசேஷ ப்ரோட்டஸ்டன்ட் வேத விளக்கத்துக்கு ஒத்து போகிற ஒரு காரியம், அதில் சோதனையை நிற்கக்கூடிய ஒரு காரியம். ஓகே, கலாகாலமாக தேவனுடைய மக்கள் நம்பி வந்த ஒரு காரியத்தை தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, என்னங்க நமக்கு ஒரு விசுவாசிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான நாள். 5 ஆசீர்வாதங்கள் விசுவாசி கிடைக்கும் அந்த நாள். எனக்கு இப்போ என் பைபிளில் புரிஞ்சுக்கிட்டது 5 தான் எனக்கு தெரியுது. ஒருவேளை எதிர்காலத்தில் ஜாஸ்தி தெரிஞ்சால் அதை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ 5 அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வரும்போது நம்ம பசங்களுக்கெல்லாம் கிரேடு கொடுப்பாங்க இல்லைங்களா, A+ அப்படியெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது வந்து 5 times A, 5 A's, 5 blessings, 5 A. என்ன, அந்த நாள் நமக்கு ஒரு ஆ ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். 2வது அந்த நாள் அக்னாலேஜ்மெண்ட் இருக்கும். அக்விட்டல், அமேசிங் ரிவார்ட்ஸ் அசிஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அதுதான் 5A அப்படின்ற ஆ ஜட்ஜ்மெண்ட்னா ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்ற ஒரு வார்த்தை இல்லைங்க. ஆ மில்லனியல்னா மில்லனியம் இல்லைன்றோம். அக்னாலேஜ்மெண்ட்னா அங்கீகரிக்கப்படுவோம்னா. நமக்கு அந்த நாளில் நியாய தீர்ப்பு, நம்ம பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்காது. அந்த நாளில் நாம் அங்கீகரிக்கப்படுவோம். அந்த நாளில் நாம் குற்றவாளிகள் இல்லைன்னு தீர்ப்பு கொடுக்கப்படுவோம். அந்த நாளில் அதிசயமான ஈவுகள், வரங்கள், ரிவார்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்படும். அந்த நாளில் நியாய தீர்ப்பு செய்வதற்கு நாம் நியாய தீர்ப்பில் பங்கு பெறுவோம். ஓகே, இதை ஒன்றுன்னா பார்ப்போம். முதலாவது நெகட்டிவாக உண்மையான விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு நாளில் அவங்களுடைய எந்த பாவங்களுக்கும் நியாய தீர்ப்பு தண்டனை கிடைக்காது. ஓகே, இது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். மாபெரும் கம்பீர பட்சிக்கிற வளைக்க முடியாத நீதியில் வந்து உலகத்தை ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் தண்டிக்க வருகிற அந்த நாளில், ஒவ்வொரு மனுஷன் சிந்த செயல் எல்லாத்தையும் தண்டிக்க வருகிற அந்த நாளில் எவ்வளோ பெரிய ரிலீஃபுங்க உண்மையான விசுவாசிகளுக்கு. அந்த நாளில் தங்களுடைய ஒரு பாவத்துக்கும் தண்டனை இல்லை. மூணு காரணங்கள் நான் சொல்ல போகிறேன். என்ன, ஏன்னா நம்மளுடைய நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்சிருச்சு. என்னைக்காச்சு அதுக்கு ஞாபகார்த்தமாக தான் இன்னைக்கு பந்திக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் தொங்கும்போது நமக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பின் தண்டனையை, நம்முடைய கடந்த காலம் நிகழ்கால வரப்போகிற பாவத்துக்கான தண்டனையை அவர் நம் சார்பில் அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, அந்த நியாய தண்டனையை அவர் நீக்கினது மாத்திரம் இல்லை, அந்த பாவத்து குறித்த தண்டனையை சகலத்தையும் தான் வாங்கி அப்சார்ப் பண்ணி அதை குடித்து தீர்த்துட்டார். நியாய தீர்ப்பை தீர்த்து, ஆனால் அவர் சொன்னம்மா, அவர் ஏதாவது ஒரு துளியாவது விட்டு வச்சிருந்தார்னா நம்ம நியாய தீர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பயப்படணும். அதமானோம் நாம். அவர் ஏதாவது பில்லியன்த்தில் ஒரு துளி காண்டி அவர் விட்டுட்டு இருந்தார்னா போச்சு, நம்ம ஒரு பூட்டை கெஸ்தன்னுவாங்க நம்ம, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிச்சு நியாய தீர்ப்பில். ஆனால் அந்த தேவன் என்ன பண்ணார், முடிந்ததுன்னு சொல்லி குடிச்சு 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 நியாய தீர்ப்பை சகலத்தையும் தன்மேல் உறிஞ்சிக்கிட்டு முடிந்தது என்று அவர் அறிவிச்சு சொன்னதுனால எந்த நியாய தீர்ப்புலையும் தேவன் என்னை குற்றப்படுத்த மாட்டார். வரங்களேன், அதுதான் இன்னைக்கு ஈவினிங் கூட லேவியர் ஆமத்தில் படிக்க போறோம். அவர் செஞ்ச மாபெரும் பணி அந்த ரெண்டு ஆடுகளை, நம்ம பாவத்தை பரிகாரம் பண்ணது மாத்திரம் இல்லை, நம்ம பாவத்தை ஒப்ளிவியன்றோம், திருப்பியே வராத தூரத்துக்கு அந்த பாவம் இல்லாதபடிக்கே பண்ணி விட்டுட்டார். கடவுளுடைய மூளையில் அந்த பாவமே இல்லை. நம்முடைய எல்லா நியாய தீர்ப்பு, கோபம், நம்ம பாவத்துக்கு உரித்த பழிவாங்குதல் சகலமும் கிறிஸ்துவின் மேல் பாய்ந்ததுனால் நம்முடைய பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு அந்த நாளில் இல்லை. நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம சப்ஸ்டிடியூட் மேலே வந்துருச்சு. ஆகவே கடவுள் நம்மளை பாவத்துக்காக, நம்ம பாவத்துக்காக ஒருவேளை நியாய தீர்க்கிறாருன்னு வச்சுக்குவோம், அப்போனா கடவுள் வந்து அந்த ரொம்ப அநியாயம் செய்கிறார். ஒரு பாவத்தை ஒருத்தர் மேலே தான் தீர்க்க தண்டனை வாங்க முடியும், வாங்கியாச்சு, அது திருப்பியும் இன்னொருத்தர் மேலே அவர் வாங்க மாட்டார். தேவனுடைய அந்த நீதி சிங்காசனமே நம் சார்புக்கு பேசும்படிக்கு மாற்றி விட்டுருச்சு சிலுவையின் பணி. பாருங்களேன், நம்ம சார்பு நம்ம ஃபேவராக பேசும்படிக்கு அந்த கோர்ட்டையே மாற்றி விட்டுட்டாரு அந்த சிலுவையின் மகத்துவம். நீங்கள் யோசிக்கிறீங்களா, இன்னைக்கு சாதாரணமாக நம்ம வந்திருக்கிறது கம்யூனியன், தூங்கி முழிச்சுக்கிட்டு வரீங்களே கம்யூனியனுக்கு, ஆயத்தம் இல்லாமல் வரீங்களே, இந்த கம்யூனியன் என்ன செஞ்சுருக்காருன்னு இயேசு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அறிவு இருக்கா? எவ்வளோ பெரிய மாபெரும் அளப்பரிய வேலை அவர் செஞ்சது சிலுவையில், யோசிச்சு பாருங்க. எந்த விதமான நியாயப்பிரமாணத்து குறித்த குற்றச்சாட்டு ஒன்றுமே நம்ம மேலே வைக்கப்படாதபடிக்கு, ஒரு துளியும் நம்ம மேலே போடப்படாதபடிக்கு பரிபூர்ணமாக தீர்த்து முடித்த ஒரு பணி அந்த சிலுவையின் பணி. அதான் சுவிசேஷம் ரோமர் 8:1 நமக்கு சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருக்கிற மாம்சத்தின்படி நடமாவும் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நமக்கு இல்லை. ரெண்டாவது காரணம், ஏன் நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டார் நம் பாவங்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே நம்மளை நீதிமான்கள், பரிபூர்ண நீதிமான்கள் என்று அறிவிச்சாச்சு. கிறிஸ்து நம்முடைய கோபத்தை, பாவத்து குறித்த தண்டனையை வாங்கினது மாத்திரம் இல்லை, நமக்காக பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய நீதியை நம்மேல் சுமத்தி நம்மளை பரிபூர்ண நீதிமானாக கடவுளுக்கு பார்வையில் நிற்க வைத்திருப்பதுனால் இயேசு உயிர்த்தெழுதல் வந்து அவர் மரித்தது மாத்திரம் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து வந்தார் நம்முடைய நீதிமான் ஆக்குதலுக்காக. அவருடைய உயிர்த்தெழுதல் வந்து நம்மளை நியாயத்தீர்ப்பு இருக்குன்னு உறுதிப்படுத்துறது மாத்திரம் இல்லை, அந்த நியாய தீர்ப்புல இயேசுவை நம்புகிறவர்களுக்கு எந்த விதமான ஆக்கினை தண்டனை இல்லைன்னு உறுதிப்படுத்துது அவருடைய உயிர்த்தெழுதல். ஏன் அவருடைய உயிர்த்தெழுதல்னால நம்ம தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக அறிவிக்கப்பட்டிருக்கோம். இயேசுவுடைய பணிங்க, இயேசுவுடைய வாழ்வும் அவருடைய மரணமும் நமக்கு ஏற்பட்டது தான் அந்த குளோரியஸ் காஸ்பிள் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபேத். நம்ம மன்னிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, நீதிமான்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாக இயேசுக்குள்ளே அறிவிக்கப்பட்டிருக்கோம். கடவுள் நம்மளை எந்த விதமான குற்றத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய நீதி நம்மளை மூடி இருக்குங்க. இயேசுல எப்படி பரிபூர்ணமாக பார்க்குறாரு, எந்த குற்றத்தையும் இயேசுல பார்க்கலையோ, எப்பேற்பட்ட பலவீன விசுவாசியிலையோ கடவுள் எந்த விதமான குற்றத்தையும் பார்க்கறதில்ல. அதாங்க கிறிஸ்துவில் இருக்கிற ஒரு ஸ்தானம். அந்த நீதிமான் ஆக்குதல் எப்போ நடக்கும் நம்மளுக்கு? எப்போ நடந்துச்சு? நியாயத்தீர்ப்பு நாள்லையா இல்லையே? இயேசுவை நம்ம விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட ஒன்று பரலோக கோர்ட்டில் அது முடிவாயிருச்சு. அது தொடர்ந்து நடந்துட்டு போகிறதில்ல. ஒரு தடவை கடவுள் நம்மளை நீதிமான் ஆக்கிட்டார், அதுதான் நம்முடைய ஸ்தானம். ரோமர் 5:1 சொல்லுது, விசுவாசத்தினால் நான் நீதிமான் ஆகியிருக்க தேவனிடத்தில் நமக்கு என்ன இருக்கான்? நியாயத்தீர்ப்பு இருக்கா? நமக்கு சமாதானம் இருக்கிறது. We have peace with God. இல்லைங்களா? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க, பாஸ்ட் டென்ஸ், அது முடிஞ்சு போன கதை. இதுதான் காரணம் ஏன் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏன்னா நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு எந்த விதமான கிரைட்டீரியாவும் நம்ம மீட் பண்றது இல்லை. யோசிச்சு பாருங்க, நியாய தீர்ப்பு வரணும்னா என்னங்க வேணும்? முதல்ல வரணும், அவன் கிரிமினலா இருக்கணும், அநீதி உள்ளவனா இருக்கணும். நம்ம தான், தேவன் தானே நம்மளை அறிவிச்சுட்டாரு நீதிமானு. அதுக்கு நம்ம கேண்டிடேட்டே கிடையாது. We are already declared righteous. எப்படி நம்மளை நியாயம் தீர்ப்பார் அவர்? சரி, ரெண்டாவது என்ன வேணும் நியாய தீர்ப்புக்கு? குற்றச்சாட்டு வேணும். கம்ப்ளைண்ட்ஸ் வேணாம் இல்லை? கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஏதாவது கோர்ட் நடக்குமா? கம்ப்ளைண்ட்ஸ் வேணும். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு கடவுளே சொல்லி விட்டுட்டாரு. அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேலே எந்த குற்றச்சாட்டையும் ஏற்பாதபடிக்கு ஒரு வேலையை பண்ணி முடிச்சுட்டாரு. எங்கே இருக்குது குற்றச்சாட்டு? எப்படிங்க நியாய தீர்ப்பு நடக்கும் அவங்களுக்கு? கொலோசியர் 2:11 சிலுவையில் என் தேவன் தொங்கும் போது நான் செஞ்ச என்னுடைய குற்றச்சாட்டெல்லாம் அவர் கையில் ஆணி அடிச்சு அதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டாராமே. கோபாக்கினு இருக்கணுமே கடவுளுக்கு, நம்ம மேலே கோபம் இருக்கணும், நம்மளை நியாய தீர்க்கணும்னு அவ்வளோ கோபத்தில் வரவர். ஆனால் ரோமர் 5:9 சொல்லுது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவோம். படுவது அதிக நிச்சயம் இல்லையா? அதிக நிச்சயம், தவிர்க்க முடியாத ஒரு விளைவு. அவர் ரத்தத்தினால் நம்ம நீதிமான் ஆக்கி ஆக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய நியாயத்தீர்ப்புக்கு நம்ம தப்பும் இல்லை, கோபாக்கினைக்கு தப்புன்றது அதிக நிச்சயம் அப்படின்றார் பவுல். அது கேரண்டி. நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறது ஒரு தடவை அறிவிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, அது அந்த அறிக்கை ஒரு காலமும் மாறாது, நியாய தீர்ப்புலையும் மாறாது, நீதிமான்களாக தான் இருப்போம். ஆகவே சம்மரியாக சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து நம்மளை எந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் அவர் ரட்சிப்பு நமக்கு செஞ்சுருக்குதுன்னா, கடவுள் நம்மளை நியாயம் தீர்க்கணும்னு அவராக விரும்பினாலும் அவருக்கு நியாயம் தீர்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வந்துட்டார். நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் பாவ பரிகாரத்தினால தீர்த்து விட்டது. நம்மளை அவர் இன்னுமே குற்றப்படுத்தாது, நம்ம நிரபராதியை மாத்திரம் நிற்க வைக்கல, நம்மளை நீதிமான்களாக நிற்க வச்சிருக்கிறார். ஒன்றுமே பார்க்க முடியாது கடவுள் நம்மளை நியாயம் தீர்க்கிறதுக்கு. நித்தியமாக மாறாத நிலைமை, எல்லா கோபத்தை தீர்த்து நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகளை தீர்த்து நித்தியமாக தேவனுடைய நீதியும் கோபாக்கினையும் திருப்தி செய்து நாம் நியாய தீர்ப்புக்கு எந்த விதத்திலையும் உள்ளாகாதபடிக்கு இயேசுடைய சிலுவை நம்மளை ரட்சித்திருக்கிறதுங்க. என்னங்க சொல்வது? இன்னைக்கு கம்யூனியனுக்கு வரும்போது த கொலாசல் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுடைய அளப்பரிய சிலுவையின் பணி, நம்ம என்னங்க சொல்றது? மூணாவது காரணம், ஏன் கடவுள் நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டார் தெரியுமா? ஏன்னா பைபிளில் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, அதுக்கப்புறம் வருகிற நியாய தீர்ப்பெல்லாம் எப்படி விசுவாசிகள் எதிர்பார்த்தாங்களாம். ஐயோ லேட்டானா பரவாயில்லன்னு ஆவலோடு வாஞ்சியோடு எதிர்பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க, அவர் வந்து நம்முடைய குற்றங்களை சொல்லி காட்டுறதா இருந்தா, குற்றப்படுத்துறதா இருந்தா, அதுக்கு ஏங்க ஆவலை எதிர்பார்க்கணும்? அது அதுக்கு வர்றதா இருந்தால் ஐயோ சாமி லேட்டாக வாங்க, நான் இன்னும் லேட்டாக வாங்க. ஏன் அவங்களுக்கு ஆவல், ஏன் அவங்களுக்கு ஏக்கம், ஏன் என்னுடைய தோல்விகளை எடுத்து காட்ட வரலங்க, என்னுடைய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் பூரணத்தை எனக்கு அளிக்க வருகிறார். அதனால தான் அது ஒரு பிளஸ்ஸட் ஹோப் நமக்கு, பாக்கியமான நம்பிக்கை. புதிய ஏற்பாடு எல்லா பகுதியும் இயேசு கிறிஸ்து வருகையை ஆவலோடு நம்ம ஏன் எதிர்பார்க்கணும் தெரியுமா? எஞ்சி இருக்கிற பாவத்தில் போராடிக்கிட்டு இருந்த விசுவாசி இருந்தாலும் என்னுடைய பரிபூர்ண மீட் பண்ணிக்கு வரப்போகுது. எனக்கு அந்த நியாயத்தீர்ப்பில் நியாயத்தீர்ப்பு இல்லை, என் பாவங்களுக்கு குற்றம். அதனால தான் பரலோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எதுக்கு பாடுவாங்களும் தெரியுமா? எதுக்கு எப்பப்பார் ஸ்தோத்திரம் செலுத்துவாங்களும் தெரியுமா? பாட்டு பரலோக பாட்டு என்னங்க? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் சிலுவையை தாங்க பாடுவாங்க. நித்தியமாக பரலோகத்தில் சிலுவையை தாங்க பாடுவாங்க. அந்த பரலோகத்தில் ஒவ்வொரு இடமும் சிலுவையின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதுனால தான் உங்களை மாதிரி என்ன மாதிரி சீர்கட்ட பாவிகள் தங்க ரோட்டில் நடக்க முடியும். அது அவருடைய ரத்தப்பணி. அதை நம்ம நினைக்கணும். நம்ம பாவத்துக்கு தண்டனை இல்லை, ரெண்டாவதாக கிடைக்கிற ஆசீர்வாதம். நான் கெட்டு 4-5 ஆசீர்வாதம்னு சொல்ல இல்லைங்களா, இது பாசிட்டிவ் 4 பார்ப்போம். ரெண்டாவது என்ன சொல்ல, இங்கிலீஷில் வி வில் பி அக்னாலேஜ்ட். அக்னாலேஜ்மெண்ட் நடக்கும், பப்ளிக் அக்னாலேஜ்மெண்ட் நடக்கும். நம்முடைய கேட்டகிசம் அதை பற்றி பேசுது. நம்முடைய வினாவிடை போதகம் ஷார்ட் கேட்டகிசமில் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர்த்தெழுதலில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அது சொல்லும் போது அவர்கள் மகிமையில் உயிர்த்தெழப்பட்டு ரெண்டாவது என்ன நடக்குமா, அவர்கள் வெளிப்படையாய் வரவேற்கப்பட்டு, இங்கிலீஷில் வந்து தே வில் பி பப்ளிக்லி அக்னாலேஜ்ட். தமிழில் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க, வெளிப்படையாய் வரவேற்கப்பட்டு. அதுவும் உண்டு. இந்த அக்னாலேஜ்ன்றதுல நம்ம பப்ளிக்காக ஓப்பனாக நம்ம அங்கீகரிக்கப்பட்டு நம்ம அறிக்கையிடப்பட்டு நம்ம வரவேற்கப்படுவோம் என்னன்னு பார்ப்போம். முதலாவது ஓகே, அங்கீகரிக்கப்படுவோம்னா என்ன? யோசிச்சு பாருங்க, உலகமே அங்கே மிரண்டு நிற்குது இந்த வெள்ள சிங்காசனத்துக்கு முன்பதாக. அவருடைய முகம் கோபமாக இருக்கிற முகம், அந்த நாளில் பப்ளிக்காக ஓப்பனாக என்ன பண்ணுவாராம் அவரு? தன்னுடைய மக்களை புன்னகையோடு முதல்ல அவர் செய்யறது, இந்த வெள்ளை சிங்காசத்தில் உட்கார வந்தாரு, அவர் முதல்ல என்ன செய்கிறாரா? தன்னுடைய மக்களை பார்த்து அங்கீகரிக்கிறார். அதான மத்தேயோ 25:34 பாருங்களேன் என்ன போட்டிருக்கு. தனக்கும் தன் மக்களுக்கும் இருக்கிற மாபெரும் உறவை அவர் சொல்லி அங்கீகரித்து அந்த மக்களை நித்திய மகிமையான ராஜ்யத்துக்கு வரவேற்க போற முதல் செயல் நியாய தீர்ப்பு செயல். 25:34 பார்த்தீங்கன்னா, தேசங்கள்லாம் தனக்கு முன்பதாக சேர்க்கப்பட்டு அவர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்து ராஜா என்ன சொல்லுவாராம்? 34 வசனம் படிங்க, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்னங்க சொல்றது? ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்குது, அங்கே எல்லாம் பிரசிடென்ட்ஸும் வந்திருக்கிறாங்க. திடீர்னு நம்ம அங்கே போய் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்குறோம். அவர் டொனால்டு ட்ரம்ப் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து நேராக வந்து நம்ம தோல் மேலே கை போட்டு, ஏய் ஹவ் ஆர் யூ மேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை பார்த்து பாராட்டி ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறானா எப்படி இருக்கும்? என்ன ஒரு ஆனர் அது! யோசிச்சு பாருங்கள், இப்படி அவர் இப்படி கம்பீரம், வானமும் பூமியும் அகண்டு போகுது அவருக்கு முன்னாடி. அவர் பார்த்து குறிப்பிட்டு ஒரு மக்களை அங்கீகரித்து பொதுவாக போட்டிருக்கு, ஒவ்வொருத்தனுக்கும் சொல்லுவார், வா உத்தமான உண்மையை உள்ள ஊழியக்காரா அப்படின்ற மாதிரி. பாருங்களேன், வாருங்கள் அந்த நாளில் என் பிதாக்கு முன்பதாக, எல்லா தேவதூதர்களுக்கு முன்பதாக பப்ளிக்காக இந்த மக்களை நான் அங்கீகரிப்பேன், அவங்களை வரவேற்று. 6 பண்ண உலகமே நம்ம இன்னும் மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஒரு மகிமை, நரகத்தில் போடுவேன்னு நரகத்தில் மற்றவங்களை போட போகிறாரு, இவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு? உலக தோற்றத்திற்கு முன்பதாக ஏற்படுத்தின ஒரு ராஜ்யத்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கம் கம், உங்களுக்காக அந்த ராஜ்யத்தை கொடுக்குறேன்றாரு. இது அதிசயமாக தான் அங்கீகரிப்பு. அவர் அங்கீகரித்து அவர்களை அறிக்கையிட்டு அவர்களை வரவேற்கிறார் பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாடி. அதான் வெளிப்படையாக அவர் செய்கிறார் எல்லாருக்கும் முன்னாடி. இங்கே தான் விசுவாசிகள்னு சொல்கிற எல்லாருக்கும் அவர் செய்வாரா? அதனால தான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் போதெல்லாம் உண்மையான விசுவாசிகளுக்கு. யார் எப்பேற்பட்ட விசுவாசிகள் இவங்கெல்லாம்? இவர்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து போய் பேசுகிற விசுவாசிகள் இல்லை, தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய செயல்களால் நிரூபித்தவர்கள், தங்கள் அன்பின் செயல்களால் காட்டினவர்கள். அதுக்கு ஒரு உதாரணமாக அதே அதிகாரத்தில் 36 வசனத்தில் ராஜா வந்து அவர்களை வாருங்கள்னு சொல்லுவார், ஏன் ஏன் சொல்றாரு? ஃபார் 35வது வசனத்துல, சாரி 35வது வசனத்துல, ஃபார் நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க, அந்நியனா இருந்தேன், என்னை வீட்டில் கூப்பிட்டீங்க, நான் நிர்வாணமா இருந்தேன், எனக்கு துணி போட்டீங்க, நான் சுகவீனமா இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க, நான் ஜெயிலில் இருந்தேன், என்கிட்ட வந்தீங்க. ஏன் இதை சொல்றாரு? இதுக்காகத்தான் அவரு என் மக்கள் என்றாரு. நீங்க ஏன் இதை சொல்றாருன்னா, இவங்க வந்து சண்டே வந்து போற கிறிஸ்தவர்கள் அல்ல. இயேசுவோடு உண்மையான ரட்சிப்பின் விசுவாசம் இவங்களுக்கு இருந்ததுனால, அந்த விசுவாச செயல்கள்னால, விசுவாசத்தின் அன்புனால வெளிப்பட்டு தன் மக்களோடு இந்த சிறியவர்கள் ஒருத்தருக்கு என்ன செஞ்சீங்களோ அது எனக்கு செஞ்சீங்கன்றார். அவங்க அதை வெளிப்படுத்தின மக்கள், சும்மா பேர் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்மள அநேக பேர் அப்படிதான் இருக்கிறோம். ரெண்டாவதாக யாரை இவர் வரவேற்பாராம், அங்கீகரிப்பாராம்? மனிதர்களுக்கு முன்பதாக என்னை எவர் அறிக்கை செய்கிறார்களோ, என் பிதாக்கு முன்பதாக அவர்களை நான் அறிக்கை செய்கிறேன். பாருங்களேன், என்னதான் சூழ்நிலை இருந்தாலும், என்னதான் நிலைமை இருந்தாலும், சுவிசேஷத்துக்காக இயேசு வாய் திறந்து, இயேசு யார், அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அவரோடு அடையாளம் தன்னை காட்டிக்கொள்ளுகிற மக்கள் இவங்க. அதான் விசுவாசி இல்லைங்களா? மத்தேயு 10:32 சொல்லப்படுது, மனிதர்களுக்கு முன்பதாக என்னை அறிக்கை செய்கிறவன் அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாக்கு முன்பதாகவும் சகல தேவதூதர்களுக்கு முன்பதாகவும் நான் அறிக்கை செய்வேன். வெக்கம் இல்லாம, அவமானம் இல்லாம நான் அவனை அறிக்கை செய்வேன். யோசிச்சு பாருங்க, தான் நான் த்ரில் சொன்ன மாதிரி, இவ்வளோ பெரிய ஆளு அத்தனை பெரிய மகிமையில வரும்போது மிகவும் அன்பான வார்த்தைகள் நம்ம கிட்ட பேசினது மாத்திரம் இல்லை, நம்மளை வரவேற்று, ஐயோ நம்மளத்துக்கு நரகத்தில் போட போறாரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, வாங்க உங்களுக்காக, நீங்க அங்க நிக்கிறீங்க, இந்த இடம் நீங்க இருக்க வேண்டிய இடம் இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வரவேற்று அங்கீகரிக்கிறார். என்ன ஒரு கணங்க, என்ன ஒரு கணம். இந்த மக்கள் வந்து ஊரெல்லாம் தாங்கள் செஞ்சதை செஞ்சுக்கிட்டு டம்மர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள ஒன்று செஞ்சிடக்கூடாது, ஒரு நல்லது ஊர்லெல்லாம் சொல்லி ஆல் இண்டியா ரேடியோக்கு அறிவிக்கணும், ஒரு நல்லது செஞ்சிடக்கூடாது. இங்க இங்க ரைட் ஹேண்ட்ல செஞ்சது லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியாது, அவங்க தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல. பாருங்களேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் எப்போ செஞ்சோன்றாங்க, ஏன் அவங்க செய்கிறது கூட தெரியாதுங்க, டம்பர் அடிக்கிற கூட்டம் இல்லை அது. ஒன்று செஞ்சிடக்கூடாது, தங்க விசுவாசத்தையும் தியாகத்தையும் உழைப்பில்லாத சேவையும் அவங்க எல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, யாருக்கும் சொல்லலை, மறைச்சி வச்சுருந்தாங்க. ஒரு விதத்தில் சுயநலந்தான், ஏன் மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் என்னுடைய பணிக்கெல்லாம், தேவராஜ்யத்துக்கு நான் செஞ்சதெல்லாம் சும்மா அல்ப மனுஷருங்க நாலு நாள் பேசிட்டு போகிற வேலை இல்லை, அன்னைக்கு அறிவிக்கப்படணும். நான் இந்த ஆயுசெல்லாம் அவரை இந்த வாழ்க்கையில் அறிவித்தேன், அந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையின் முயற்சிகளையும் சேவைகளையும் பணியும் சுவிசேஷ பணி அவர் அறிவிப்பார். சகல ஜாதிகளுக்கும் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் அன்னைக்கு கிடைக்கும், அவர் அறிவிப்பார். என்ன சொல்றது, ஒரு என்னுடைய மக்களுக்கு என்னுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறவனையும் அவனுக்கு வெகுமதி இல்லாமல் போகாதுன்னாரே, அதெல்லாம் அறிவிக்கிற நாள் அந்த நாள். யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு ஆறுதல் அந்த நாளில், சந்தோஷம்னா சந்தோஷம் தேவனுடைய மக்களுக்கு, என்ன ஒரு ஆறுதல் விசுவாசிகளுக்கு. யோசிச்சு பாருங்களேன், இது இதுதான் எனக்கு நியாய தீர்ப்பில் கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த உலகம் என்ன எவ்வளோ கேவலமாக பைத்தியமாக நினைச்சாலும் பரவாயில்ல, அப்படிதான் ஒருத்தர் சொன்னார், பைத்தியமாக நினைச்சாலும் பரவாயில்ல, அவருடைய நாமத்தை அறிவிக்கிற ஒரு ஆயுசை நான் வாழ்வேன். அவர் நாமத்தை அறிவிக்கணும், இப்படி ஒரு கணம் எனக்கு காத்திருக்கும் போது. யோசிச்சு பாருங்க, ரெண்டாவது மூணாவதாக கேட்டகிசம் என்ன சொல்லுது, தே வில் பி பப்ளிக்லி அக்விட்டட், அக்னாலேஜ்டு மாத்திரம் இல்ல, அக்விட்டட், குற்றவாளிகள் இல்லவென்று தீர்ப்பளிக்கப்படுவார்கள். அக்விட்டட் அப்படின்னா ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஜட்மெண்ட்ல நின்னா இவங்க நிரபராதி அப்படின்றதுதான் அக்விட்டட், இவங்க எந்த தண்டனை குறித்தவர்கள் அல்லன்னு பப்ளிக்கா அக்விட் பண்ற ஒரு நாள் அது. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு குளோரியஸ், உலகமெல்லாம் இன்னைக்கு மனிதர்களுடைய ரகசியங்கள்லாம் காமிச்சு நீ குற்றவாளின்னு சொல்லி எல்லாரையும் உணர்த்த வைப்பார், அந்த நாளில் தன்னுடைய மக்கள் குற்றவாளிகள் இல்லை என்பதை பப்ளிக்காக அக்விட் பண்ணுவார். என்ன சொல்றது, பப்ளிக் அக்விட்டல், எல்லா குற்றத்துக்கும் நீங்கப்பட்டவர்கள். நம்ம இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா நமக்கு அஷூரன்ஸ் மேலே போகுது கீழே வருது சில நேரங்களில், ஆனால் அந்த நாளில் வர அஷூரன்ஸ் யோசிச்சு பாருங்க, பப்ளிக்காக எல்லோரா உலகளாவிய அறியும்படிக்கு அவர் என்ன குற்ற நிரபராதி, அவர் ரட்சிக்கப்பட்டவன் என் மகன் சொல்லி அவர் அங்கே அங்கீகரிப்பார். அது மாறாத நித்திய உண்மையா முத்திர அடிக்கப்படுற மாதிரி அங்கே அக்விட் பண்ணி சீல் பண்ணி ஒரு வேர்டிக்ட் கொடுப்பார். எந்த நியாய தீர்ப்பில் ஒவ்வொரு பாவியும் குற்ற தீர்க்கிற நியாய தீர்ப்பில் தான் இது நடக்கும், அதே சத்தம். எந்த சத்தம் கோடாக்கோடி மக்களை நரகத்தில் தள்ளுமோ அதே சத்தம் முதல்ல என்ன செய்யும், தன்னுடைய மக்களை நிரபராதிகள் குற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை அறிவிக்கும். என்ன ஒரு சந்தோஷம், யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகம் பல விதத்தில் விசுவாசிகளை குற்றம் தான் படுத்திக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. மோசேவை பவுல ரத்த சாட்சிகளாக மறிச்சவங்களை யோசிச்சு பாருங்க, அவங்க பெரிய பிசாசு பிடிச்சவங்க, பைத்தியம் பிடிச்சவங்க, குற்றவாளிகள், கள்ளப்போதகர்னு சொல்லி தான் எத்தனையோ பேர் ரத்த சாட்சி. ஆனால் அந்த நாளில் இவர்கள் தான் என் மக்கள். இந்த உலகத்தில் நமக்கு இப்போ மதிப்பு இருக்கா? நம்ம சபை தான் வந்து கோடிக்கணக்கான போலீஸ் சபைகள் இருக்குது. நம்மளை மதிக்கிறவங்க, நமக்கு சாட்சி சொல்கிறவங்க, நம்மளை அக்விட் பண்ணுறவங்க ஒருத்தனும் இல்லை. நம்மளை குற்றப்படுத்துகிறவங்க தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. எவ்வளோ செஞ்சால் நம்மளை அன்னைக்கு அவர் சொல்லுவார், இதுதான் என்னுடைய ஆடுகள், இதுதான் தேர் அக்விட்டட் ஆன் தட் டே இல்லைங்களா. கவனிங்க, இந்த அக்விட்டல் எதனால நடக்கும்? இது ஒருபோதும் விசுவாசத்தினால நடக்காது. பைபிளில் ஒவ்வொரு இடத்துலையும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம், இந்த பப்ளிக் நியாய தீர்ப்பு எந்த அடிப்படையில் நடக்கும்? எல்லா வசனங்களும் பைபிளில் கிரியையின் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு நடக்கும். அது விசுவாசிகளுக்கும் சரி அவிவிசுவாசிகளுக்கும் சரி, கிரியையின் அடிப்படையில் தான் அவங்க நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்படுவார்கள். அன்னைக்கு ரூல் ஆஃப் அசஸ்மெண்ட் என்ன? ஒரு மனுஷனுடைய நிலைமையை எதை வச்சு எடை போடுறது? அவனுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தினால் அல்ல, அவனுடைய கிரியைகளை வைத்துத்தான். ஆனால் பாஸ்டர், நீங்கள் விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம்னு பார்க்குறோம், இது என்ன? ஆனால் இந்த நாள் இது ஒரு பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட். இருதயத்தில் விசுவாசம் இருக்கலாம், விசுவாசம் இருக்கு, நீ இந்த கோர்ட்டில் போய் ஏதாவது சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா? கோர்ட்டில் என்ன தேவை? சாட்சி தேவை, கண்ணில் காண்ற கிரிய தேவை. இந்த பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட்டில் எப்படி தன்னுடைய மக்களை குற்றவாளிகள், நிரபராதிகள், அவர் மெய்யாகவே அவர்களுடைய பாவங்களுக்காக நான் மரித்தேன், பாவங்களை பரிகாரம் செய்து அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறேன், எதை வச்சு அவங்கள நிரபராதின்னு சொல்ல போகிறாரு? அவங்க இருதயத்தில் இருக்கிற விசுவாசிகள் இல்லை, அவங்க வாழ்க்கையில் வெளிப்பட்ட விசுவாச செயல்களை வச்சு, அந்த விசுவாச செயல்களை தூக்கி காமிச்சு, அதை தான் நாங்கள் காட்டுறாரு. நான் இப்படி இருந்தேன், நீங்கள் இப்படி செஞ்சீங்க, நான் ஜெயிலில், அந்த செயல்களின் அடிப்படையில் தான் அவங்க நிரபராதின்னு அக்விட் பண்ணப்படுவாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அக்விட் பண்ணப்படுவாங்க. விசுவாசம் ஒண்டி எனக்கு இருக்குதுங்க, கிரியைகள் இல்லைன்னா என்ன? அந்த நாளில் நீ நரகத்துக்கு தான் போகப்போற, ஏன்னா கிரியைகளே இல்லையே. கிரியைகளின் அடிப்படையில் தான் அந்த பப்ளிக் நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த கிரியைகள் வந்து உலகளாவிய சகல மக்களும் காணும்படிக்கு இவங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டாங்கன்னு மறுக்க முடியாத ஆதாரமாக அன்னைக்கு காட்டப்படுகிறது அவருடைய கிரியைகள், நற்கிரியைகள். உண்மையான விசுவாசம் எப்பவும் கிரியைகளில் வெளிப்படணும் பார்க்குறோமே இல்லைங்களா. இவங்க அந்த கிரியைகள் நால, இந்த பாருங்க, கிரியைகள் செஞ்சதுனால இவர்கள் ஆடுகள்னு அவர் அங்கீகரிக்கலை, அந்த கிரியைகள் இவர்கள் ஆடுகள்னு எடுத்து காட்டுது. பெரிய வித்தியாசம் இருக்கு. நித்திய எல்லையே அதை பொறுத்து தான் இருக்கு, நித்திய எல்லையே. பாருங்களேன், இவர் இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை பொறுத்து தான் நித்திய எல்லை. அதை பற்றியெல்லாம் எனக்கு கேர் இல்லைங்க, நான் சண்டே வந்துட்டு வந்துட்டு போயிடுவேன், முடிஞ்ச உடனே ஓடிடுவேன். அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடான்னு உங்களை சோதிச்சு பார்க்கணும். ஓகே, நியாய தீர்ப்பில் என்ன நடக்கும்? நம்ம பாவங்களுக்கு ஏ ஜட்ஜ்மெண்ட், ஜட்மெண்ட்டே இல்லை எந்த பாவத்துக்கும். ரெண்டாவது, நம்ம அங்கீகரிக்கப்படும், சகல மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு வரவேற்கப்படுவோம். மூணாவது, வி வில் பி அக்விட்டட், நாம் குற்றவாளிகள் இல்லை என்று தீர்ப்பளிக்கப்படுவோம், உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவங்க, பரலோகத்துக்கு உரித்தவர்கள் என்று அறிவிக்கப்படுவோம். நாலாவதாக, இந்த கிரியைகளில் நம்மளுடைய ஒரு அவர் அதிசயமான வெகுமதிகளை கொடுப்பார், ரிவார்ட்ஸ், க்ளோரியஸ் ரிவார்ட்ஸ். நம்மளை அங்கீகரித்து குற்றமில்லை தீர்க்கப்பட்டது அதுவே போதும் நம்ம இருக்கலாம், ஆனால் அவருடைய அவர் கிருபையினால் நமக்குள்ளே வேலை செய்த அந்த கிரியைகளுக்கு வெகுமதி அவர் கொடுக்குறார். யோசிச்சு பாருங்களேன், அது பல வசனங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. துன்பங்களை சகிக்கிறவர்களுக்கு, சத்துருக்களை நேசிக்கிறவர்களுக்கு, உண்மையோடு அவரை சேவிக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமதி. மத்தேயு 5:11, லூக்கா 6:35, 1 கொரிந்தியர் 3:14. அந்த வெகுமதி எல்லாம் என்ன, இன்னும் எனக்கு தெரியல, தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வரைக்கும் எனக்கு தெரியல, ஆனால் வெகுமதின்னு வேதத்தில் போட்டிருக்கு. ரிவார்ட்ஸ் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கலாம், நம்மளெல்லாம் அதிரத்தக்க ரிவார்ட்ஸாக இருக்கும், அதிசயமான ரிவார்ட்ஸாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. 5 நகரத்தை இருந்தவனுக்கு 5 நகரம் கொடுக்கப்படும், இன்னும் 5 2 நகரம் 2 வேறு வேறமாக இருக்கும். ஆனால் ஒன்றும் அதிசயம் தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி பொறாமல் இருக்காதங்க. அவரு கொண்டே அஞ்சு கொடுத்துட்டாரு இல்லை. அப்போனா நான் ஹெவனில் நமக்கு ஹெவனாக இருக்க முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்போம், நமக்கு கிடைச்சதில் சந்தோஷமாக இருப்போம், ஆனால் வெகுமதி எல்லாருக்கும் இருக்கும். பாருங்களேன், உங்களை மனிதர்கள் துன்பப்படுத்தி பொய்யான விதங்களில் சகலவிதமான காரியங்களை உமக்கு விரோதமாய் என் நாமத்தின் நிமித்தம் சொல்லும் போது சந்தோஷப்பட்டு கலிகூறுங்க. ஏன்? உங்கள் வெகுமதி மிகுதியாக இருக்கும், ரொம்ப வெகுமதி. இங்கே எத்தனை இயேசுக்காக எத்தனை அவமானப்படுறோமோ, எத்தனை வேதையை அனுபவிக்கிறோமோ, மனிதர்கிட்ட எத்தனை திட்டுங்க வாங்குறோமோ, அதுக்கேற்ற பதி ரிவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ். அந்த ரிவார்டை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 3 சொல்கிறார், ஒவ்வொரு மனுஷனுடைய பணியும் சோதிக்கப்படும். பொட்டினால் என்ன சோதிக்கப்பட்டு அந்த மனுஷன் சுவிசேஷத்துக்காக சபை கட்டுவதற்காக கடவுளுடைய ஆவியினால் என்னென்ன கிரியைகளை அவன் செய்தான், அதுக்கேற்றபடி வெகுமதி இருக்கும், அதுக்கேற்றபடி ரிவார்ட்ஸ் இருக்கும். 25 மத்தேயு 14 வருது இல்லைங்களா, தாலந்து. தாலந்து புதைச்சி வைக்கக்கூடாது. நமக்கு கொடுத்த தாலந்து சின்னது ஒன்று தான், அதை ஒன்று எடுத்துகிட்டு போய் புதைச்சி வச்சான். துன்மார்க்கமான பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே அப்படின்னு திட்டி அவனை நரகத்தில் தள்ளினார். அவன் அவிசுவாசின்னு காமிச்சா. 2 1 இருந்தாலும் அதை 2 பண்ணுமா, என்னால் என்ன முடியும், அதான் ஆண்டவர் கேட்கறது. என்னால் என்ன முடியும், என்னுடைய வெகுமதி 5 இருந்தால் 5. வெகுமதியை பற்றி அவர் பேசுகிறாரு பாருங்களா, கிஃப்ட்ஸு, தாலந்து, அதெல்லாம் அதுக்கு ஏற்ற வெகுமதிகள் இருக்கும். 5வதாக கடைசியாக என்ன நடக்கும் நியாய தீர்ப்பு நாளில், இதுதான் ரொம்ப தலையே சுத்துற மாதிரி. நாம் இயேசுவோடு உக்காந்து பாவிகளையும் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போமா? நான் என்ன சொல்வது, இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, எங்களை ஆள விட்டுருங்க ஆண்டவரே, என்ன அப்படிதான் நம்ம போய் அவர் சொல்றாரு. இதைத்தான் நான் செய்வேன், இதைத்தான் நான் செய்வேன். உன்னால் நம்ப முடியுமா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மாபெரும் ஸ்லாக்கியம், மாபெரும் பாக்கியம். இயேசுவோடு அவருடைய அவிசுவாசிகளையும் வீழ்ச்சி அடைந்த தேவ தூதர்களையும் நம்ம நியாயம் தீர்ப்போமா? எங்கங்க கதை விடுறீங்களா நீங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6 படிங்களா, அங்க வந்து சபையில சண்டை, ஒருத்தர் கோர்ட்ல ஒருத்தர் இழுத்துட்டு போறாங்க. பவுல் அவங்களை பிடிச்சி திட்டுறாரு, உங்களை யாருக்குமே அறிவு இல்லையா, உங்க பஞ்சாயத்தை நீங்களே பார்த்துக்க முடியாதா, வெளியில கோர்ட்டுக்கு போறீங்களேன்னு. 2வது வசனம் என்ன, ஏன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது நீங்க?
பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பாளர்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா?
பாருங்களா, சொல்லலையா, என்ன சொல்வது நாம்? பவுலு அந்த ஊர்ல 12-18 மாசம்தான் இருந்தாரு. அந்த 18 மாசத்துல இதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கு, அவ்வளவு முக்கியமாக இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்த உங்களுக்கு தெரியாதா? நம்ம உலகத்தெல்லாம் நியாயம் தீர்ப்போம்யா, உட்காந்து தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி தீர்ப்போம்னு எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் பங்கு பெறும் இந்த இயேசு வந்து அவருடைய மகிமையில் ஒன்று விடாமல் நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கார். ஒரு சிருஷ்டிப்பை எந்த உச்சத்துக்கு ஆசீர்வதிக்கணுமோ ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கார். அந்த 7 சபைகளுக்கு எழுதும்போது Revelation 3:21 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என் சிங்காசனத்தில் நான் அவனை உட்கார வைத்து, என் பிதா எனக்கு அளிக்கிற சிங்காசனத்தில் நான் அவரை உட்கார வைப்பேன்றார். என்ன சொல்வது, இயேசுவுடைய சிங்காசனத்தை அவர் மேசியான உச்சக்கட்ட அதிகாரம் மகிமை அவர் கொடுக்கப்படுறது எப்போ தெரியுமா? அவர் உலகத்தெல்லாம் உட்கார்ந்து சிங்காசனத்தில் நியாயம் தீர்க்கும் போது தான். அவர் அதையும் விடாமல் என்ன பண்ணுறாராம், அந்த சிங்காசனத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கயான்னு சொல்லி இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வா, உட்கார் வா என் கூட அப்படின்னு உட்கார வச்சு அதுலேயும் நமக்கு ஷேர். எது தான் விடுவாருன்னு தெரியல, எல்லாத்துலேயும் ஷேர். என்னுடைய மகிமேல ஒன்றை விடாமல் உனக்கு ஷேர். இதுதாங்க அவருக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கிற இணைப்பின் பந்தம், அதோட மகத்துவம். இது டூ குட் டு பி ட்ரூ தான், சரிதான் நம்பவே முடியாது. ஆனால் கேட்டு நம்ம கனவு காணலாம். இந்த உலகத்தில் என்னை துப்புனா, அடித்தா, கேவலமாக என்னை பேசுனா, பிவேர், ஒரு நாள் உங்களை நான் நியாயம் தீர்ப்பேன். ஒரு நாள் நியாய தீர்ப்பு சீட்டில், அந்த சீட்டில் நான் உட்காருவேன். இன்றைக்கி என்னென்னா சொல்லிட்டு போ, இன்றைக்கி என்னென்னா பேசிட்டு போ, ஒரு நாள் நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன். என்ன அதிசயம், யோசிச்சு பாருங்களேன். 5 A's ஃபார் பிலீவர்ஸ், விசுவாசிகளுக்கு வாட் இஸ் ஜட்ஜ்மெண்ட்? இட் இஸ் அன் ஆ ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் இல்லை. வி வில் பி அக்னாலேஜ்ட், வி வில் பி அக்விட்டட், வி வில் பி அமேசிங்லி ரிவார்டட், வி வில் பி அசிஸ்டிங் இன் ஜட்ஜ்மெண்ட். பாருங்களேன், 5 காரியங்க விசுவாசிக்கு நடக்கும் நியாய தீர்ப்பு நாளில். என்ன, நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, நம்ம எந்த பாவத்துக்கும் நியாய தீர்ப்பு இருக்காது, நம்ம அங்கீகரிக்கப்படுவோம். இயேசுவினால் அறிக்கையிட்டுப்பட்டு வரவேற்கப்படுவோம். பப்ளிக்காக நம்ம குற்றவாளிகள் இல்லைன்னு தீர்ப்பளிக்கப்படுவோம். மக்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நமக்கு அதிசயமான வெகுமதிகள் கொடுக்கப்படும். தேவதூதர்களையும் மனிதர்களையும் நியாயம் தீர்க்கிற பணியில் உயர்த்தப்படுவோம். இதுதான் நடக்கும் விசுவாசிகளுக்கு. ஓகே, இன்னைக்கு கம்யூனியனுக்கு வந்திருக்கும் போது மூணு கடமைகள், என்னென்ன கடமைகள் கம்யூனியனில் நம்ம பண்ணணும்? அவரை நினைவு கூர்ந்து, இதை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்கிறேன், ரிமெம்பர், எக்ஸாமின், ப்ரொக்ளேம். அவரை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னார் இல்லைங்களா. ரெண்டாவது, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கன்றார். மூணாவது, அவரை அவர் வரும் வரவும் அவருடைய மரணத்தை அறிவிக்க வேண்டும். ரிமெம்பர், எக்ஸாமின், ப்ரொக்ளேம். கிறிஸ்துவை நம்ம நினைச்சு பார்ப்போமா? என்ன உலகளாவிய என்ன ஒரு கொலாசல் ஒர்க்குங்க சிலுவை. நம்ம யோசிச்சு பார்க்கலாமா அந்த சிலுவை பணி? சாதாரணமாக யோசிச்சது யேசு சிலுவையில் தொங்கினார், மகாத்மா காந்தி செத்தாருன்னா யோசிப்பீங்க நீங்கள், ஐயோ உள்ளமெல்லாம் பொங்கி இந்த மாபெரும் நியாய தீர்ப்பை நம் சார்பாக கோர்ட்டையை திருப்பி போட்டது அவருடைய சிலுவை பணிங்க. பரலோகத்தில் நித்திய நித்தியமாக நம்ம துதிக்க போகிறது சிலுவையேங்க. ஆட்டுக்குட்டி ஆனவர் தன்னுடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டாருன்னு தாங்க பரலோக பாட்டு கேட்குது. இன்றைக்கும் ரெவலேஷனில் படிச்சிங்கன்னா, வேற தங்கரோட பற்றியா பாடுறாங்க அவங்க? தங்கரோட கொடுத்தீங்க, தங்க சப்பலை கொடுத்தீங்க, கை தட்டிக்கிட்டு அதான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஊரில் ஆட்டுக்குட்டி அவருடைய சிலுவை, அவருடைய ரத்தம், அதுதாங்க நித்திய பாடலை. அதை தாங்க பாட வந்திருக்கிறோம் நம்ம. வாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அவர் கூப்பிடுற இது பாருங்களேன், அந்த கூப்பிடுற கையிலேயே நம்முடைய நமக்காகப்பட்ட காய கைகளோடு கூப்பிடுவார். என்ன, ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்ட உடனே அந்த தாய் அந்த பிள்ளைய பார்க்குற மாதிரி அந்த நியாய தீர்ப்பு நாளின் கனி, இதுக்காகத்தானே நான் செத்தேன், இதுக்காகத்தானே நான் பட்டேன் எவ்வளோன்னு சொல்லி, என் பிதா நாள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள். நீங்கள் அங்கே நிற்கிறீங்க, அது உங்கள் இடமே கிடையாது. கமான் இல்லைங்களா, வாருங்கள் என்னுடைய பாடுகளின் கனியே, என்னுடைய பிள்ளைகளே வாருங்கள் அப்படின்னு. பரலோக சுதந்திரவாளிகளே வாருங்கள், என் பிதானால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரிக்க வாருங்கள். கம், கம் யூ பிளஸ்ட். எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. நியாய தீர்ப்பு வரும்போது கேட்க வேண்டிய கேட்குற வார்த்தை என்ன தெரியுமா? பிதானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள். எப்போ ஆசீர்வதிக்கப்பட்டோம் நம்ம? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆசீர்வதிக்கப்பட்டு, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அந்த வேலை ஸ்டார்ட் ஆயிருச்சு. எபேசியர் நம்ம படிச்சுட்டு வர மாதிரி அதனோட விளைவு தான் இதெல்லாம். என்ன பாக்கியங்க, என்ன பாக்கியம். இயேசுனால, இயேசுடைய சிலுவைனால, இயேசு மேல இருக்கிற அன்புல நன்றியில நம்ம எல்லாம் பொங்கி வர வேணாமா கம்யூனியனுக்கு? எத்தனை பெரிய பணியை முடிச்சார், முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சாரே, அதுக்கு அர்த்தம் புரியுதா? நியாய தீர்ப்பும் அதுல அதுக்கு விரோதமா பேச முடியாதுங்க. ஐயோ என்ன குளோரியஸ் பணிங்க அவருடைய பணி, அதை நினைச்சு பார்ப்போமா? பாக்கியமான பணி இது. விசுவாசிகளாக நம்ம எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகையை குறித்த ஆவல் நமக்கு ஏற்படுத்தணும். எதுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம போன வாட்டி பார்த்தோம், உயிர்த்தெழுவான்னு பயமாக இருக்குதா? இந்த உடம்பு போயிடோன்னு பயமாக இருக்குதா? இந்த உடம்பு எப்போ போவோன்னு என்ன எனக்கு இருக்குது, வயசாகிட்டு இருக்குது, டயர்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த உடம்பு எப்படா போவோன்னு, மகிமையான உயிர்த்தெழுதல் வரோன்னுமே, அதுக்கு ஆவல் இல்லை உங்களுக்கு? அந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமே. இங்கே ஒருத்தனும் மதிக்க மாட்டேன்றான், அங்கே ஜட்ஜு சீட்டில் உட்காந்து ஜட்ஜாக மாறப்போறமே, அதுக்கு உங்களுக்கு ஆவல் இல்லை? யோசிச்சு பாருங்க, உலகமெல்லாம் நம்மளுடைய புகழ் பாடுற அட்வர்டைஸ்மெண்ட் அவர் வாயிலேருந்து வருமே, அதுக்கு உங்களுக்கு ஆவல் இல்லை? ஐயோ இன்னைக்கே வந்துருங்க ஆண்டவரே, நமக்கு ஏற்படுத்தணுமே இயேசுடைய வருகை. அது மாத்திரம் இல்லை, விசுவாசிகளாக நற்கிரியையை செய்வதற்கு நம்ம எல்லாருக்கும் ஆவலை ஏற்படுத்தணுமே. ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்தாலும் வெகுமதியை இழக்க மாட்டான்னும் போது என்ன வெகுமதி நம்ம வைக்கிறோம்? மூன்றாவது, ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்கணும்? நம்மளை நாமளே தச்சோதித்து பார்க்கணும். அப்படியே மெய் மறந்து இதில் எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு வேலையிலையும் இது யாருக்கு நடக்கும்? உண்மையான விசுவாசிகளுக்கு. நான் அந்த கேட்டகரியா, நான் அந்த கேட்டகரியா? அவிவிசுவாசிகளுக்கு ரொம்ப பயங்கரமான நாள், அதை விட பல பாயிரம் பயங்கரமான நாள். அந்த நாள் யாருக்கு தெரியுமா? தாங்கள் விசுவாசிகள்னு நினச்சிக்கிட்டு அந்த நாளில் போய் விசுவாசிகள் இல்லைன்னு தெரிகிற நாள். அவங்களுக்கு இருக்கிற ஷாக் அவங்களால யோசிக்க முடியுமா? ஒருவேளை நம்ம அப்படி இருந்தோம்னா, ஆண்டவரே நானா, நான் ஒரு விசுவாசியும் நினச்சிக்கிட்டு அந்த நாளில் பார்த்தா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு என்ன பார்த்து சொல்லிட்டார்னா? என்னைக்கு அதை தச்சோதித்து பார்க்கணும்? அன்னைக்கா? இன்னைக்கு பார். அதனால தான் சொல்கிறேன், என்னை நினைவு கூறது, ஒவ்வொருவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து நம்மளை நாமளே நியாயம் தீர்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்கள் நியாயம் தீர்க்கிறீங்களா? எங்கள் பழைய பாஸ்டர் சொல்லுவார், ஜட்ஜ்மெண்ட் ஆனஸ்டியில் நம்மளை பார்க்கணும். உண்மையாவா? மக்களை ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், என் ஆத்துமா நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டிருக்கா? உண்மையாகவே இயேசுவை நான் அறிகிறேன்னா, உண்மையாகவே இயேசுடைய பிள்ளையான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னா, யாரை ஏமாற்ற பார்க்குறேன்? இப்போ ஏமாத்திடலாம். பாருங்க, இந்த உலகத்தில் உங்கள் நிலைமையும் சரி என் நிலைமையும் தவறளைக்காமல் யாருமே சொல்லிட முடியாது. நான் பரலோகத்துக்கு போவேன், நீங்களும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, நானும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, யாருமே. நம்ம அன்பில் என்ன சொல்லணும், விசுவாசி வளரட்டும், இன்னும் கொஞ்சம் போகட்டும்னு நம்ம இன்னும் விசுவாசி நம்ம நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் அவிசுவாசியாக இருக்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இங்கே சோதித்து பார்க்க வேண்டியது இப்போ தானே. உங்களை நீங்களே நியாயம் தீர்க்க வேண்டியது இப்போ தானே. உங்களை சோதித்து பாருங்களேன். என்னென்னவோ அற்புதம் செஞ்சவங்க பேய் வரட்டினவங்களாம் தெரியாதுன்ட்டாரு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் விசுவாசின்னு நினச்சிக்கிட்டு கனவு மாலை கட்டிக்கிட்டு இருந்தால் நான் என்னங்க செய்வேன்? யோசிச்சு பாருங்க. யாருமே நம்ம ஒருத்தர் ஒருத்தரை சொல்ல முடியாது. கிறிஸ்தவனாக இருப்பதற்கு, கிறிஸ்தவனாக பேசுவதற்கு சுலபமாக நம்ம கற்றுக்கிட்டு ஊரெல்லாம் ஏமாற்றலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த சீட்டை ஏமாற்ற முடியுமா? எல்லார் முகமுடியாக கிழிக்கிறவராச்சே. இன்றைக்கி பார்த்து யோசிங்க. உங்களை பற்றி சில பேரை பற்றி ரொம்ப கவலை தான் எனக்கு. இந்த லோக்கல் சர்ச்சுடைய டெஸ்ட்டே நீங்கள் இன்னும் தாண்டலையே, அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட் டெஸ்ட்டை எப்படிங்க தாண்ட போகிறீங்க? நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக தானே நிற்க போகிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். உலக கவலைகளையே உங்கள் ஆயுசு போப்போதா? அந்த நோவா காலத்தில் சாப்பிட்டோம், புசித்தோம், பெண் கொண்டோம், பெண் கொடுத்தோம், அதுவே போக போதா? இந்த காஸ்பிள் வேலையில் எப்போ இறங்குவீங்க? சபை வேலையில் எப்போ ஈடுபாடாக இருக்குவீங்க? சபையில் ஒழுங்காக ரெண்டு கூட்டமும் வந்து சபை ஐக்கியத்தில் இந்த சிறியவர்கள்கிட்ட ஒரு உறவை வளர்த்துக்கிட்டு சபையிலையோ சுவிசேஷத்திலையோ வளர்ந்து இயேசுடைய பிள்ளைகளாக உண்மையான சீஷர்களாக எப்போ இருக்க போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்தமா காலைல சொல்லிட்டு இருந்த மாதிரி, போன வாரம் சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு மாடை வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லித்தரேன். ஒரு வருஷம் அதை ஞாயிற்றுக்கிழமை இங்கே கூப்பிட்டு வந்து விடுங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அது இங்கே வந்தே வரும். அது ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அதனால வெறும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்துடுறோம், அதனால பரலோகத்துக்கு போவோம்னு நம்ம ஏமாறலாமா? அவங்களை தப்பாக நான் சொல்லணும்னு இல்லை, யோசிச்சு பாருங்க. இது நிற்குமா? நம்மளை இன்னைக்கு தானே சோதிச்சு பார்க்கணும். தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுமே. உங்களை நான் எச்சரிக்கிறேன். எங்க நோவா காலத்து வாழ்க்கையை விட்டுட்டு புடிச்சுத்தோம், குடித்தோம், பெண் கொண்டோன்னு விட்டுட்டு ஆண்டவருடைய வருகைக்காக எச்சரிக்கை எங்க? நம்மளுக்கு கண் அவர் கொடுத்த தாளந்த இன்னும் மல்டிப்ளை பண்ணணுமே, அவர் கொடுத்த வரங்களை மல்டிப்ளை பண்ணணுமே. எப்போ செய்ய போகிறோம்? வயசெல்லாம் ஆன பிறகா? முடியாத வயசுலையா? படுத்த படுக்கையே இருக்கும்போதா யோசிப்பீங்க? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் இல்லை. இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு தான் வரப்போகுதுன்றாரு? தங்களுடைய கிரியைகள்னால. அவர் குற்ற சாட்டாத படிக்க கிரியைகளை வைத்து நியாயத்திற்க போகிறாரு. என்ன கிரியைகள் வச்சிருக்கிறீங்க அவர்கள் அவங்களை விசுவாசின்னு சொல்வதற்கு? எபிரேயர் 11 போட்டிருக்கிற மாதிரி மோசே அவர் நிரபராதின்னு சொல்லலாம். மோசே உண்மையான புள்ள, ஆபிரகாம் உண்மையான. எத்தனை கிரியைகள் வருது அவங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையில் என்னங்க இருக்குது? நீங்கள் எதை வச்சு அவருக்கு ஒன்று கொடுக்க போகிறீங்க? நான் இயேசுடைய புள்ளன்னு காட்டுறதுக்கு என்ன ஆதாரங்கள், விசுவாச கிரியைகள் இருக்குது? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ரத்த பலியை என் மேலே போட்டுறாதீங்க. அவர் தான் சொன்னார், அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அவர் தான் பரலோகத்துக்கு போவான்னு ஏமாத்தினார். நான் சொல்கிறேன், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். யாருமே உறுதியாக சொல்ல முடியாது நம்ம பரலோகத்துக்கு போவோம். ஜட்ஜ்மெண்ட் டே ஆனஸ்டி, அந்த நாளில் ஐயோ போகாதவர்களுக்கு அவர் குற்ற சாற்று. நான் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு வார்த்தை. யார் என்ன சொல்லுவாராம்? மற்ற 25:41 போட்டு, என்னை விட்டு சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று நித்திய ஆக்கினைக்குள்ள, பிசாசுக்கும் அவருடைய தேவ தூதர்களுக்கும் ஏற்பட்ட ஆக்கினைக்குள்ளே போங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கொடுமையான வார்த்தை. ஒரு பியூரிட்டன் சொல்கிறார், ஐயோ எல்லா நன்மைக்கும் ஊற்று நீங்கள் தான், உங்ககிட்டேருந்து நான் போனோமா காயினை விரட்டி விட்ட மாதிரி. அட்லீஸ்ட்டு நல்ல வார்த்தை ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க அப்படின்னா என்ன சொல்கிறாரு? என்னை விட்டு போ. எப்படி போனோம்? சாபத்தோடு போ. ஐயோ உங்களை விட்டு போனோம், சாபத்தோடு போனோம். அட்லீஸ்ட்டு ஒரு நல்ல இடத்துக்காவது போகிறதுக்கு கொடுங்களேன். எந்த இடம்? நித்திய ஆக்கினைக்குள் போ. ஐயோ அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸாவது அங்கே இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் அவங்க கூடயாவது ஜாலியாக இருக்கலாமா? இல்லை, பிசாசுகளும் பிசாசும் அவனுடைய தேவதூதன் இருக்கிற இடத்துக்கு போ. இதை விட கொடுமையான வார்த்தை என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நியாய தீர்ப்பை பற்றி ரொம்ப தியானிச்சு பாருங்க. ஒன்று பேதர் சொல்றாரு, ஒருவனையும் பட்சபாதம் இல்லாமல் தன்னுடைய ஒவ்வொருனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கிற பிதாவை நீங்கள் தொழுகிறதா இருந்தா, நீங்கள் இந்த பூமியில சஞ்சரிக்கிற நாளில் எப்படி வாழணும்? பயத்தோடு. பயமே இல்லை சில பேருக்கு, உங்களுக்கு பயமே இல்லை. நியாயத்தீர்ப்பை பற்றி பயம் இல்லை. எல்லா பயம் என்ன இருக்குது? உலக பயங்கள் தான். நியாயத்தீர்ப்பை பற்றி பயத்தோடு இருங்களேன். ஜான் பனியன் பரலோக பாதையை எதுக்குங்க பிடிச்சாரு? எதுங்க அவருக்கு அவர் விழிப்பு கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கொண்டு வந்து பரலோக பாதையில் முன்னேறி போனார். ஐயோ வரப்போகிற கோபாக்கின, ஐயோ வரப்போகிற நியாயத்தீர்ப்பு. அவங்க ஒய்ஃப் எல்லாம் பைத்தியம்னு நினச்சாங்க அவர். ஆனால் அவர் பரலோக பாதையில் போய் சேர்ந்துட்டாரு. நீங்கள் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க பரலோக பாதையை? நியாயத்தீர்ப்பை யோசிச்சு பாருங்கள். அடுத்ததாக அதை அவர் அறிவிக்கணும் இல்லைங்களா? என்னை அறிவிக்கிறவர்களை நான் உலகளாவிய அறிவிப்பேன்றார். கிறிஸ்துவை தைரியத்தோடு நம்ம அறிவிக்கிறோமா? வெக்கம் இல்லாமல் அவர் என்னன்னா நினச்சிக்கிட்டோம். கிறிஸ்து யார்? அவர் எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் நான் நம்புகிறேன்னு மக்களுக்கு முன்னாடி அறிவிக்கிறோமா, இல்லை வாயை கட்டிக்கிட்டு இருக்கிறோமா? வாயை கட்டிக்கிட்டு இருந்தால் அந்த சங்கீதத்தில் சொன்ன மாதிரி முற்றிலுமாக வாயே திறக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பண்ணிடுவார். அப்புறம் காஸ்பிளே பேசவே முடியாது, நம்ம நினச்சாலும் பேச முடியாது. அப்படி ஆயிடுறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அந்த மக்களை என்ன சொல்கிறாரு? என்னை குறித்தும் என் வசனங்களை குறித்தும் இந்த விபச்சார சந்ததியில் வெக்கப்படுகிறவன் அந்த நாளில் பிதாக்கு முன்பதாக மகிமையான தேவதர்களுக்கு முன்பதாக அவரை குறித்து வெக்கப்படுவேன்றாரு. வெக்கம் நமக்கு வெக்கமா இயேசுவை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு? யோசிச்சு பாருங்க. நம்மளை பார்த்து கோபப்படுறது ஒன்று, இன்னொன்று அதில் வெக்கமும் படுவாராம். விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு நீ ஒரு வாயை திறக்காமல் இருந்திருக்கிறிய, யோசிச்சு பாருங்க. ஆகவே விசுவாசிகளா இல்லாதவர்கள் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நான் காண்டி இதெல்லாம் கேட்டேன்னா ஒரு அவிவிசுவாசியாக எனக்கு ரொம்ப பொறாமல் வந்துடுங்க. என்னது இவங்கெல்லாம் நம்மளை மாதிரி நம்ம கூட இருப்பாங்களா? நம்மளை மாதிரி எல்லாம் தப்பெல்லாம் செஞ்சவங்க தான், ஆனால் அவங்க நியாயத்தீர்ப்பு நாளில் நம்மளே உட்காந்து நியாயம் தீர்ப்பாங்களா? நான் எப்படியாவது அந்த குரூப்பு போயிடணும்னு தாங்க பொறாமல் இருக்கும். எங்கள் ஆண்டவரை நம்பாத இருந்தீங்கன்னா இன்னைக்கு இயேசுவை நம்புங்க. இதெல்லாம் இயேசுடைய பணியின் அடிப்படையில் அங்கே வருதுங்க. இயேசுடைய இல்லைன்னா உங்களை அன்னைக்கு அந்த உங்களுடைய கோரத்தை பார்க்கவே முடியாது. தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மலைகளே எங்களை விட்டு அழிங்கன்னு கேட்பீங்க. ஆண்டவர் நம்ம கண்ணை திறக்கட்டும். ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த நாளிலும் உங்களுடைய பந்திக்கு வந்திருக்கும் போது இந்த நியாய தீர்ப்பை நினச்சி பார்க்கும்போது எல்லாம் உம்முடைய சிலுவையின் மாபெரும் மலப்பெரிய மகத்தான பணியை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர். அப்பா உம்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம்னு பரலோக பாட்டில் நாங்களும் இன்னைக்கு கலந்துக்கிறோம் ஆண்டவரே. மனதார கலந்துக்கிறோம். சிலுவையை அன்றி வேற மேன்மை இல்லை ஆண்டவரே. அதைத்தான் பாராட்டி புகழ்ந்து துதிக்கணும் ஆண்டவர். அந்த சிலுவையை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் பந்திக்கு வரும்போது எங்களை சோதிச்சு வர உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாளில் இந்த வசனத்தை கொண்டு மக்களுடைய இருதயத்தை குத்தி நீர் பேசும் ஆண்டவரே. எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றோமே, எத்தனை நித்திய அறிவில்லாமல் வாழ்றோமேனு ஒவ்வொரு மனிதர்களும் தங்களை தாங்களே சோதித்து நிதானித்து அறிந்து இந்த பந்திக்கு வர, அப்படி வரும்போது தான் உண்மை அறிக்கையிடுகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். மக்கள் எங்களை பார்க்கும்போது ஆண்டவரே உண்மை அறிவிக்கிற விதத்தில் நாங்கள் வாழ முடியும். அப்படி நாங்கள் கலந்துக்கோ எங்கள் இதயங்களை ஆயத்தப்படுத்தும் வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.